bigger than that.
You're on the bridge.
சுவாமி வெளியாச்சு பிரிட்ஜில் சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி உங்க திருவிழா
ஸ்ரீமதே
ശ്രീമദേവദേവാശ്രീകാരായ മഹാദേവികായ നമഃ ശ്രീദേവ കുലപൂർണമഹാദേവികായ നമഃ ശ്രീമന്ദിരംഗനായകേ നമഃ ശ്രീരംഗനാഥപരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനാഥദിവ്യമണിപാദുകാഭ്യാം നമഃ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേശരീ വേദാന്താചാര്യവ്യോമേ നിശദ്ദാം സദാകൃതി ജീവനം ജഗതാം ജീയാത് കിമഭ്യപദമൃഗം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹോയം മഹ മാമലർമണ്യങ്കൈമഹേന്ദ്രൈമാർവിനന്ദാൾ തോമലർജോടിയതൊല്ലരുൾ മാറൻ തുണയടി കേൾവാഴ്വയോ കവിരാമാനുശമണി മണപോത്വം ശീർമയങ്കൾ തൂപ്പുൽവിള്ളെ വാദമൻ ചെന്നിയതേ വിനയാൾവുമക്ക് ഇനി വേറൊരിടം തേട വേണ്ടും എന ചിനമേവി മുൻപാത് ശിതൈകരിത് കണ്ടീരി രാമാനുഷമുനി നുരൈ ചേരം തോപ്പുൽ പുനിതന്യൻ പുന്തി പുകുന്തു തികന്ത് പുറന്തിനരേ ശരണാഗതി സമ്പ്രദായത്തിനുടേ ഉത്തമോത്തമാചാര്യരാണ് ശ്രീ സ്വാമി നികമാനന്ദ മഹാദേശികളുടെ ദിവ്യ വൈഭവത്തെ അനുഭവിക്കും പ്രകാരങ്ങളിലെ ഒരു വഴിയാ നാം സ്വാമി ദേശികളുടെ നിത്യ കർമാനുഷ്ഠാനം അവരുടെ ദിനചരി വാഴ്ക്കൈ എന്തവിധമാ ശാസ്ത്രോക്തമായി സംഭവം പവിത്രമായി മറ്റേ ആചാര്യർക്കെല്ലാം ഒരു വഴികാട്ടിയായി നമ്മുടെ പൂർവാചാര്യർ എന്തമാതിരിയാണ് ഉത്തമമാണ് ഒരു ദിനചര്യെ കൈക്കൊണ്ടിരുന്നார்கள் என்று எடுத்து காட்டும் கண்ணாடியாக ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப உத்தமமாயும் இருந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் அது சுவாமியினுடைய திருக்குமாரரே, சாட்சாத்து சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய திருக்குமாரரான குமார வரதாச்சாரியாரே தன்னுடைய திருத்தகப்பனாரை தினமும் பார்த்து அனுபவித்து நம்முடைய திருத்தகப்பனார் எப்படியான தினசரி வாழ்க்கையை கை கொண்டிருந்தார், எப்படி அனுஷ்டிச்சென்று வந்தார் என்பதை சங்கிரகமான தினசரி ஸ்லோக ரூபமாக சாதிச்சிருக்கார். மொத்தம் 23 ஸ்லோகங்கள் தான் அது. அதில் சுவாமியினுடையதான பிராத கால அனுஷ்டானம், அதற்கு பிறகு மாத்தியானிக அனுஷ்டானம் என்ன என்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். 14 ஸ்லோகம் ஆயிருக்கு, மொத்தம் 23 ஸ்லோகங்கள். இதுவரைக்கும் பார்த்ததில் நம் சுவாமி தேசிகன் விடியற்காலையிலே அபிகமனம் என்றதான அந்த பஞ்சகால பிரக்கிரியினுடைய கால விபாகத்தில் நல்ல விடியற்காலை பொழுதற்கு முன்பாகவே எழுந்திருந்து ரொம்பவும் பகவத் ஸ்மரணத்தோடும் ஆச்சாரிய ஸ்மரணத்தோடும் ரொம்ப பக்தி பரவசத்தோடே தியானங்கள் பண்ணிக்கொண்டு பிறகு நித்தியகர்ம அனுஷ்டானமான ஸ்நான சந்தேகங்களை அனுஷ்டிச்சுண்டு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளிலே சரணம் புகப்போகிறவராய் பரம ஆர்த்தியோட ரொம்பவும் பரம பக்தியோடே சென்று எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நல்ல அழகான ஸ்தோத்திர கானங்களை எல்லாம் செய்து எம்பெருமானிடம் சரண் புகுந்து எம்பெருமானை விட்டு பிரிய மனதில்லாமல் திருவரங்கனிடத்திலே வைத்த பக்தியினுடைய பாரத்தை நெஞ்சிலே வகித்து கொண்டு மனங்கசிந்து நெஞ்சுருகி மீண்டும் மேற்கொண்டு அனுஷ்டானத்துக்காக தம்முடைய திருமாளிகைக்கு ஸ்ரீரங்கத்திலே எழுந்துருளியாகும். அடுத்த காரியம் உபாதானம்தான். சரணாகதி பண்ற வரைக்கும் அபிகமனம், அடுத்த காரியம் உபாதானம். அந்த உபாதான பொழுது என்பது பொருள் சேகரிப்பதற்காக ஏற்பட்ட காலமாக தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. எந்த மாதிரியான பொருள் சேர்ப்பது என்றால், பெருமாளுக்கு அடுத்து செய்யக்கூடிய இஜ்யா என்றது திருவாராதன காலத்துக்கு வேண்டிய பொருள்களை சேகரிப்பது. பொருள் சேகரிப்பதற்காக வைதிகமான கர்மானுஷ்டானத்துக்கு நிறைய பொருள்கள் தேவையா இருக்கும். தர்ப்பம் தேவையா இருக்கும், சமித்து தேவையா இருக்கும். அதேபோல நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு ஆராதனத்துக்கு வேண்டிய திருத்துழாய் சேகரிக்க வேண்டியிருக்கும், புஷ்பங்கள் சேகரிக்க வேண்டியிருக்கும். அதிலேயே பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக தலிகைக்காக பொருள் சேகரிக்க வேண்டியிருக்கும். இப்படி பல பொருள்கள் வைதிக அனுஷ்டானத்துக்காகவும் நித்திய ஜீவனத்திற்காகவும் பொருள் சேகரிக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் ரொம்ப சாஸ்திரோக்தமாக பண்ண வேண்டிய காலம் உபாதானம் என்பதாக அந்த உபாதான காலத்தில் சுவாமி தேசிகன் அநேகமாக காலக்ஷேபங்களே சாதித்து கொண்டிருப்பார் என்று பார்த்தோம். காலக்ஷேபம் என்பதும் அது சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பது, இல்லை நாம் காலக்ஷேபம் செய்து ஆச்சாரியனிடத்துல ஞானத்தை சம்பாதிப்பது, இப்படியாக ஞானத்தை உபதேசிப்பதும் ஞானத்தை சம்பாதிப்பதும் ரெண்டுமே அது உபாதானம்தான் என்பதாக சாஸ்திரங்களிலே பெரியவர்கள் அறுதிட்டு சொல்லியிருப்பதனாலே சுவாமி தேசிகன் அந்த உபாதான காலத்தை பெரும்பாலும் சாஸ்திர உபதேசமாகவே நடத்தி வந்தார். அது சாஸ்திரத்தை உபதேசிப்பது என்பது பொதுவாக பெரியவர்களுக்கு உபதேசிப்பதும் கூட ஒரு ஞான சம்பாதனம்தான். ஞானம் என்பது உபதேசிப்பதனாலும் வளருவது, ஞானம் என்பது ஒருத்தரிடம் உபதேசம் பெற்றுக்கொள்வதனாலையும் வளருவது தான். அதனால் அது பொதுவாக உபதேசமும் உபாதானந்தான், அது உபதேசத்தை பெற்றுக்கிறதும் உபாதானந்தான். அதனால் நம்ம ஆச்சாரியால் இந்த காலக்ஷேபத்தை பெரிய உசந்த உபாதானமாக கொண்டிருந்தார்கள். அந்த காலக்ஷேபம் சுவாமி தேசிகன் அநேகமாக ஒரு நாளும் தவறாமல் ரொம்பவும் ஆசையோடே சிஷியர்களுக்கு சாதிப்பார் என்று உபாதான காலத்தை பார்த்தோம். சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது எப்படி உபதேசம் பண்ணுவார்னா, தன்னுடைய புத்திரனுக்கு எவ்வளவு அபிமானத்தோட உபதேசம் பண்ணுவாரோ அப்படி உபதேசம் பண்ணினார். சுவாமி குமாரை சாதிக்கும் போது எனக்கு எப்படி ஆசையாக எவ்வளவு நெஞ்சார தன்னிடத்திலே ஹிருதயத்திலே இருக்கிற தத்துவத்தையே சொல்லிக் கொடுக்கறது, அதில் தன் குழந்தைக்கு தான் சொல்லி கொடுக்கச்சே, அதில் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கச்சே பெரியவாள், ஒரு கபடு இல்லாமல் ஹிருதயத்திலே தான் உண்மையாக அனுபவித்து அந்த குழந்தையினுடைய க்ஷேமத்துக்காகவே சொல்லிக் கொடுப்பது போல, ஒரு போட்டிக்கு என்று இல்லாமல், ஒரு பணத்துக்கு என்று இல்லாமல், ஒரு பெருமைக்கு என்று இல்லாமல், இல்லை ஏதோ பொய்யோ மெய்யோ தெரியாததை சொல்லிக் கொடுத்து எப்படியாவது சொல்லிக் கொடுத்தோம்னு எதையாவது ஆக்கி வைக்காமல், எப்படி பரிசுத்தமாக சொல்லிக் கொடுப்பாளோ தன் குழந்தைக்கு, அதுபோல எப்பவுமே ஒரு குலத்தொழிலை சொல்லிக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் எல்லா வர்ணத்தாருக்கும் எல்லாருக்குமே குலத்தொழில் உண்டு அந்த காலத்தில், அந்த குலத்தொழிலை மாற்றிக்க மாட்டா, ஒரு தச்சன்தான் இருக்காருன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு கருமாறு தான் இருக்காருன்னா, எப்படி தன்னுடைய பிள்ளை இந்த தொழிலை அபிவிருத்தி ஆகணும்ன்றதுனாலே தன் தொழிலில் இருக்கிற சூக்ஷ்மத்தெல்லாம் கொஞ்சமும் அது பணத்துக்காக இல்லை புகழுக்காக இல்லை, அது குழந்தை இந்த தொழிலை நன்னா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு தொழில் தருவாளோ அதுபோல, அதுபோலத்தான் அங்கே சொல்கிற தனையா விசேஷம்னாரு சுவாமி குமார். தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறா போலே, பொய் இல்லாமல் பகட்டு இல்லாமல், ஒரு பணத்துக்காகன்னு இல்லாமல், இல்லை வேற எந்த அபேட்சையும் இல்லாமல், போட்டிக்குன்னு இல்லாமல் எப்படி சொல்லிக் கொடுப்பாள், அதுபோல நெஞ்சார சொல்லிக் கொடுப்பார் சிஷியர்களுக்கு என்று அதை ரொம்பவும் ரசித்து சொன்னார் குமார். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கச்சே அது மாதிரி பரிசுத்த நெஞ்சத்தோடே உபதேசிப்பான்னு சுவாமியுமே பல இடங்களில் சாதிக்கிற ஸ்பர்தா விக்லவ ஸ்பர்தா விப்ளவ விபிரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாகான்னு ரகசிய திரேசாரத்தில் சாதிக்கச்சே, ஏ தே மக்கியம் அபோட மன்மத சரோன் மாதாய நாதாதயஸ்ரயந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தா ஸ்வதந்தாமிக ரொம்ப அருமையான ஸ்லோகம், தேன் மாதிரி சாதிக்கிறார் சுவாமி. எப்படி நம்முடைய நாதமுனிகள் முதலான ஆச்சாரியாள்லாம் கொஞ்சம் கூட இந்த காமம் அர்த்தம் என்கிறதான புருஷார்த்தத்தினாலே பாதிப்பே கிடையாது, அந்த மாதிரியானவா நமக்கு எவ்வளோ இதே மகியம் அபோட மன்மத சரோன் மாதாய நாதாதயா. சிஷியாலும் அப்படிதான், ஆச்சாரியாலும் அப்படித்தான். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரிய பரம்பரை வசத்தியான ஆச்சாரிய பரம்பரை, அதில் இவா எப்பேற்பட்டவான்னா, பெருமாளுடைய திருவடியிலிருந்து கங்கை எப்படி பெருகிது, அது அப்படியே பகவானுடைய அனுகிரகத்தையே ஒரு வடிவமாக்கிண்டு கங்கை பெருகிது. உண்மையில சொல்லச்சே சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, கங்கா தீர்த்தம்ன்றது அப்படியே தர்மமே, தர்ம தேவதையே அதுவே உருவம் எடுத்துட்டு நீராய் ஓடுறதுன்னு சொல்றது சாஸ்திரம். திரவீபூத ததோ தர்ம ஹரிபக்தியா மகாமே என்பதாக தான் கங்கையை சொல்லியிருக்கா. அந்த ஹரிபக்தியே அப்படியே அது அந்த தர்ம தேவதை ஹரிபக்தியினாலே உருகி போய் ஜலமா ஓடுறதுன்னு சொல்லுவார். அது போல அதுக்கு இந்த எப்படியாக்கும் பெருமாள் திருவடியிலிருந்து கங்கையானது பெருகி ஓடி வந்து அந்த தேசத்தை எல்லாம் வியாபிச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணுமோ, அதுபோல நம்ம ஆச்சாரிய பரம்பரை என்பது எப்படின்னா, அது எம்பெருமானுடைய அந்த திருவடி பிரபாவமே அப்படியே ஒரு கங்கையாய், அந்த கங்கையே அங்கங்கே கிளை கிளையாய், அதுவே ஆச்சாரியர்களாய், அப்படியாக நம்ம எல்லாம் வியாபிச்சு அனுகிரகம் பண்றது என்பதாக சாதிக்கிறார். அங்க ஸ்லோகத்துல சொல்லச்சே, அந்த மாதிரி கங்கா தீர்த்தம் பெருக்கெடுத்து வடிவெடுத்து நம்முடைய ஆத்து வாசல்லே வந்து வாய்க்காலாக ஓடி நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினால் நன்னா இருக்குமோ, அதுபோல நம்ம ஆச்சாரியாள் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. அந்த அனுகிரகத்துல கொஞ்சம் கூட பொய்க்கலப்பு கிடையாது, ஏமாத்தல் கிடையாது, போட்டி கிடையாது, பைசாவுக்கு ஆசை கிடையாது. ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாக, அவள்லாம் அந்த மாதிரியான விஷயத்த வாசனை கூட தெரியாதவ அவள்லாம். ஒரு போட்டிக்குன்னு சொல்றதில்ல, ஒரு பணத்துக்குன்னு சொல்றதில்ல, தன்னுடைய அஜ்ஞானத்தினாலே எதையாவது சொல்றவா கிடையாது, எதையாவது ஏமாத்தி நாம் ஆச்சாரியர்களாக இருந்து காட்டிடணுன்ற எண்ணம் கிடையாது என்று சுவாமி தேசிகன் ஆச்சாரிய பரம்பரையை ரொம்ப அனுபவிச்சு சாதிக்கிறார் ரகசிய திரேசாரத்தில். அதுபோல சுவாமி குமாரர் கொஞ்சம் கூட பொய்க்கலப்பில்லாம போட்டிக்கு என்று இல்லாம சிஷியாளுக்கு உபதேசம் பண்ணுவாராம். நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே நம்ம தேசிகன் காட்டி கொடுத்ததுனுடைய சம்பிரதாயத்தினுடைய ஒரு பெருமை என்னன்னா, அது பரிசுத்தி, அது அதுதான் சுத்தமான பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை. அவர் சாதிச்ச விஷயங்கள்லாம் இருக்க ரொம்பவும் சுத்தமான விஷயங்கள், சாஸ்திரத்துல கடைஞ்சி அடிச்சு எதையும் தன்னுடைய சொந்த புத்தியினாலே தர்க்கம் பண்ணி சொல்லாம, தருக்க பாண்டியத்தாலே எதையும் சாதிக்க வல்லவமாயிருக்க செய்தே இரே நாம் பிரமாண சரணராய் போருவதுன்னு ரகசிய திரேசாரத்துல. தர்க்கத்தினாலே எதையும் சாதிக்கலாம், புத்தி இருக்கிறவா என்னென்னவோ சாதிச்சிருவா. தர்க்கத்தினாலே சாதிப்பதெல்லாம் எதிராளிய குழப்பிடணும், அவனை குழம்பி அவனை தெளிய விடாம பண்ணி இதை வேறு உனக்கு தெளிவு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி எதையாவது சொல்லி கொடுத்துடுறது, அதுதான் நமக்கு அந்த வழி பிடிக்காது, நமக்கு அந்த வழி வேணாம். நாம என்ன ஆத்ம வஞ்சனை பண்ணி என்ன பண்ண போறோம், எந்த ஆத்மாவை வஞ்சித்து நாம் என்ன பாவத்தை சம்பாதிச்சுண்டு எதுக்கு நரகத்துக்கு போகணும் என்ற அந்த ஒரு பயமும் அந்த தெளிவும், பகவானிடத்துல இருக்கிற பக்தியும் சுவாமி தேசிகனிடத்துல அபாரம். அதனால சுவாமி தேசிகன் ஒரு வார்த்தையும் போட்டிக்கு சொல்ல மாட்டார், நெஞ்சார சொல்லுவார். அரகாசி திரைசாரத்தை முடிக்கச்சே அப்படிதான் சொல்ற சாதிக்கிறார். இது யதாஸ்ருதம் யதா ஹிருதயம் உபபாதித்தோம் அப்படிதான் சொல்லி முடிக்கிற ரகசியத்தில. எங்க ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது அப்படியே காதுல வாங்கிட்டேன், நெஞ்சில போட்டுட்டேன், அந்த நெஞ்சில அந்த விஷயங்கள்லாம் சத்தியமா எனக்கு பட்டது, அதனால சொல்றேன். யதாஸ்ருதம் யதா ஹிருதயம் உபபாதித்தோம், என் நெஞ்சில நான் பாராட்டி வந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரகசிய திரைசாரத்துல என்று அவ்வளவு உருக்கமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அது மாதிரி காலக்ஷேபம்னா அவ்வளவு உருக்கமாக நெஞ்சார சொல்லுவார் சுவாமி, அதை ரொம்ப அனுபவிச்சு சாதிக்கிறார். அதனால தான் நம்ம இன்னைக்கும் 740 வருஷம் ஆறுது, இன்னைக்கும் ஏன் சுவாமி தேசிகனை நாம் நமக்கு நம்ம வசந்த ஆச்சாரியால சொல்றோம்னா, அன்னைக்கு அவர் நெஞ்சார ஒரு பொய்கலப்பும் இல்லாமல் அது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராண சம்பிரதாயம் ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகளிலே இருக்கிற அந்த ஒத்துமையை அழகாக கண்டுபிடிச்சு அதை எல்லாருக்கும் எடுத்து சொன்ன அழகு தான் இன்னைக்கும் 743 வருஷம் கழிச்சும் நம்ம தேசிகன் சொன்னா, தேசிகன் பெருமாளை விட வசத்தி தேசிகன் என்று சொல்லும்படியாக, பெருமாளை விட வசத்தி தேசிகன், பெருமாள் கூட இவ்வளவு தெளிவாக இவ்வளவு சுருக்கமாக இவ்வளவு கலப்பில்லாம சொல்லியிருக்காரா, இவ்வளவு தெளிவு என் தேசிகன் நம்ம தேசிகன் சாதிச்சதுதான் என்று சொல்லும்படியாக, அப்படி நம்ம தேசிகன் நமக்கு ரொம்ப வசத்தியான ஆச்சாரியராக. அதனால தான் சுவாமி குமாரை சாதிக்கும் போது இந்த பிரவச்சனத்தினுடைய ஆரம்பத்தில் இப்போ ஒரு பாசுரம் சொன்னனே, வினைகாள் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகையிங்கு அறிவு கண்டீர் எனில் ராமானுஷமுனி இன்னுரை சேரும் தோப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே, தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம்னு ஆச்சாரியன் பெருமாளை சொல்லுவார். பெருமாள் தான் பவித்ராணாம் பவித்ரம், அவன்தான் அமலன், அவன்தான் விமலன், அவன்தான் நிர்மலன். ஆனா அப்படி வசந்த எம்பெருமான் அவனுக்கு ஈடான ஒருத்தர் உண்டோ அப்படின்னா, தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. தூப்புல் புனிதன், தூப்புல்லே வந்த அவதரிச்ச பவித்திரமான ஆச்சாரியன் என் புந்தி புகுந்து, புந்தினா புத்தின் அர்த்தம், என்னுடைய நெஞ்சத்திலே வந்து புகுந்தார். அப்படியே புந்து புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. சுவாமி தேசிங்கனிடத்திலே எப்போ ஒரு க்ஷணம் ஒரு நல்ல விசுவாசம் ஒரு நல்ல பக்தி வந்துடுத்தோ, அதுக்கப்புறம் அந்த நல்ல விசுவாசமும் நல்ல பக்தியும் எப்படியாக்கும், துளசியானது விதைக்க ஆரம்பிச்சா அது விதைச்சு மழை விட்டுடுத்துன்னா அப்படியே வாசனையோடையே வளர்ந்து பெரிய செடியாகவும், அதுபோல சுவாமி தேசிகனிடத்திலே ஏற்பட்ட விசுவாசமானது ரொம்ப பவித்திரமான ஒரு அபிவிருத்தியாக இருக்கும். எல்லா சிஷ்யாளுக்கும் இது கட்டாயம் உண்டு. சுவாமி தேசிகனிடத்திலே ஒரு விசுவாசம் ஏற்பட்டோத்தா அது எப்படி பெருமாள் கீதையிலே சொல்றாரோ, நகி கல்யாண கச்சி துர்கதியும் தாத கச்சதி. அப்பா ஒரு நல்ல விஷயம் பண்ணவன் கெட்டு போக மாட்டான்டா. அவன் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணான்னா அந்த நல்ல விஷயத்தையே அவனுக்கு இன்னும் மேல மேல நல்ல விஷயமாக்கி, இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு ஆக்கி வச்சு அவனை நான் நிச்சயமா மேலுக்கு தான் கொண்டு வருவேன்னு பெருமாள் கீதையிலே சாதிக்கிறார். அது போல சுவாமி தேசிகனிடத்திலே ஒரு யாருக்கு நல்ல ஒரு விசுவாசம் ஏற்பட்டு ஏற்பட்டாவிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தியாயி அது நன்னா வளரத்தான் வளரமே ஒழியோ அது குறையவே குறையாது. அதான் அந்த சுவாமி தேசிகனாகிற அந்த ஆச்சாரியன் நமக்கு செய்யக்கூடிய பெரிய அனுகிரகம் என்ன, அந்த விசுவாசம் வந்துடுத்துவா, அந்த விசுவாசத்தை மேல மேல வளர்த்து அவனை ரொம்ப பரிசுத்தமான தேசிக பக்தனாக்குறது, அது சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண அனுகிரக வழக்கம். அது இந்த ஸ்லோகத்துல சாதி இந்த பாசுரத்துல சாதிக்கிச்சு, என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. சுவாமி தேசிகன் தான் பவித்திரமானவர் அப்படின்னர். அத திருமங்கையாழ்வார் சாதிக்கிச்சு ஒரு பாசுரத்துல, புக்காடரவம் பிடித்தாட்டும் புனிதிர் இக்காலங்கள் யாமுக்கேதொன்னுமல்லோம் சக்கார் பலர் தேவி மாறுஷால உடையீர் எக்கே இதுவென் இதுவென் இதுவென்னோ. கிருஷ்ணானுபவத்துல நாயிகை சொல்றா, இந்த கோபிகை சொல்றான்னு சொல்லி அதை சொல்ல ஒரு அழகா ஒரு வார்த்தை போட்ட, புக்கு ஆடரவம் பிடித்தாட்டும் புனிதிர். ஹே புனிதரே, கிருஷ்ணா என்று கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறானா, ஹே புனிதனான கண்ணனே, உன்ன மாதிரி பவித்திரம் கிடையாதுப்பா. புக்கு ஆடரவம் பிடித்தாட்டும் புனிதிர், இந்த காளிங்கனத்தனம் பண்ண பவித்திர மூர்த்தி இல்லையா நீ என்று அந்த விசேஷத்தை விஸ்தாரமா அனுபவிச்சு சொல்றா. ஆனா அதை சொல்ல வரல இப்போ, அதுல அழகா போட்டார் ஒரு புனிதனேன்னு கூப்பிடுறோம். பெருமாள் கண்ணன் தான் பவித்திரமானவன், கண்ணனை பவித்திரமானவன் சொல்ற அதே நாக்குனாலே நம் ஆச்சாரியாள் யார பவித்திரமானவர்னு சொல்லுவா, தேசிகனை சொல்லுவா. அதான் இங்க பாக்குறோம் அழகா சொன்னார், தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. திருமங்கையாழ்வார் பெருமாள் விஷயத்துல சொல்றத அனுபவிக்கிறார். இங்க வந்தானாள் வந்தென் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியா நடிகேனுடைய சிந்தையாய் வந்து தென் புலர்க்கு என்னை சேறு கூடான் இது சிக்கன பெற்றேன் கொந்துலாம் பொழில் சொல் குடந்தை தலை கோவினை குடமாடிய கூத்தனை எந்தை எந்த தந்ததம் மானையும் பிரானயத்தால் மறக்கேனே. திருமங்கையாழ்வார் திருநறையூர் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு சொல்ற பாசனம், இந்த திருநறையூர் எம்பெருமான் தானே திருக்குடந்தையிலே அமுதனாய் கிடக்கிறான், வந்தானாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான். நறையூர் பெருமாள் இன்னொரு ஆழ்வார் கூட வாண்டான்னு எல்லாரிடமும் தப்பிச்சுட்டு ஒதுங்கி ஒழிஞ்சுட்டு இருந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு. என்ன இப்படி விசுவாசம் என்னிடத்திலே, இந்த நம்பிக்கை திருநறையோர் நம்பிக்கை இவ்வளவு ஒரு ஆசையா என்னிடத்திலே, வந்தான மற்றோர் நெஞ்சறியான். ஒரு ஆழ்வாரும் பாடல, திருமங்கை மன்னன் தான் பாடினார், நூறு பாசுரம் பாடினார், இன்னும் கூட பாடினார், தொடர்ந்து நூறு பாசுரம் பாடினார், ரெண்டு மடல் சமர்ப்பிச்சார். அவ்வளவு இவ்வளவு பாடினா அந்த நம்பி பெருமாள் இன்னொரு ஆழ்வார் ஏன் பாடல அப்படின்னா, இன்னொரு ஆழ்வாருக்கு இன்னொரு ஆழ்வார் நம்மள பாடிடுவாரோ என்று ஆழ்வாருக்கு அகப்படாம ஒழிஞ்சு ஒழிஞ்சுண்டு தப்பிச்சு பெருமாள் நம்பி பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே வந்து ஆசையா பாடினால் ஒம்முவாயால பாட்டு கேட்கணும் சுவாமி, நான் திவ்ய தேசத்தேன் பெருமான்னு எனக்கு ஒரு பெருமை வரணும்னு, அது நீர் பாடி எனக்கு பெருமை வரணும்னு மற்ற ஆழ்வார்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு நின்றானே, இந்த கருணைக்கும் இந்த பிரேமத்துக்கும் நான் என்ன செய்ய போறேன், உன்னை என்னால் எத்தாலும் மறக்கேனே பிரானே நம்பியே. என்று ரொம்ப அப்படியே உருகி சொல்றார். வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுடைய சிந்தாயி வந்து தென் புலர்க்கு என்னை சேர்கோடான் இது சிக்கேன பெற்றேன். என்னை எங்கு இன்னமே எங்கேயும் தப்பி போக விடமாட்டான். யமலோகத்துக்கு நான் போறேன்னா கூட போய் வழி மறிச்சு இழுத்துன்னு வந்து இப்படி இங்க வா ஒரு வாரம் உனக்கு வைகுண்டத்தை தவிர வேற லோகத்துக்கு உன் அனுப்ப முடியாது சார் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போவாரோ. அப்படியா என்னிடத்துல விசுவாசம் வைக்கணும் இந்த பெருமாள் என்று கலியன் அங்க அனுபவ. அதுபோல இங்க பாருங்கோ என்ன அழகா சொல்றாருன்னா, தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே திகழ்ந்து பொருந்தினரே. என் நெஞ்சில வந்து அப்படியே புகுந்துட்டார். ஒரு அசைவு கிடையாது, ஒரு சலனம் கிடையாது. என் நெஞ்சில என்னைக்கும் நிலைக்களமாக இருக்கார் சுவாமி தேசிகன் என்று தன்னுடைய திருத்தகப்பனார் ஆச்சாரியனை இங்கே குமாரர் அனுசந்தானம் பண்ணி காட்டுறார். இந்த பாசுரத்துல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். வினைகாள் என்ன பாடுபடுத்தலான்னு காத்து கொண்டு இருந்து எப்படியோ எல்லா வினைகளும் சேர்ந்து ஒரே சமயத்துல என்ன அமுக்கணும்னு அப்படியாக்கும் என் மேலே வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்கு என் பாவங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த வினைகளே இனிமேல் என்னிடம் நெருங்க கூட முடியாதுன்னு. வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். அது எப்படி செஞ்ச பாவத்தை அனுபவிக்காம இருக்க முடியுமான்னு உங்களுக்கு என்ன, நான் பண்ண பாவத்துக்கு உங்களால தண்டனை கொடுக்காம இருக்க முடியாதுன்னு தாராளமா கொடுத்துக்கோங்க. ஆனா உங்க ஆத்திரத்தை வேற எங்கேயானா காட்டிக்கோங்க, என்கிட்ட வர முடியாது உங்களாலன்னு அவர். வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். என்னை சினமேவி முன்போது சிதைக்கும் வகைங்கு அரிது கண்டீர். முன்ன மாதிரி இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணா ஆட்டம் போட்டு என்ன வேணா பாடுபடுத்தலாம், என்ன என்ன துவம்சம் வேணா பண்ணலான்னு இன்னுமே அந்த பழைய கனவெல்லாம் கண்டுகொண்டு எங்கிட்ட வராதீர்கள் அப்படின்னு. உங்களால வர முடியாது அப்படின்னு. எப்படி நெய்க்குடத்தை பற்றி பதிகத்திலே பெரியாழ்வார் சொல்லச்சு, சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப்போவின் பண்டன்னு பட்டினங்காப்பே அப்படின்னு. நெஞ்சத்திலே சாக்ஷாத்து எத்தனையோ சக்திகளை எல்லாம் பெருமாளுக்கு உண்டுன்னு சொன்னா, அத்தனை சக்திகளோடும் வந்து ஆவிர்வவித்த நிருதும் அப்பிரான் என் நெஞ்சத்திலே இருக்குச்சே, இந்த அல்ப சக்தியை வச்சுண்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிற வினைகளே, பங்கப்படாது உய்யப்போமின் வந்து உத வாங்கிக்காம ஓடிப்போங்கோ. பெருமாள் இருக்கிற நெஞ்சமுடைய என்னிடத்திலே வந்து நீங்களும் அழிஞ்சு போகணும்னு ஆசையா உங்களுக்கு, ஓடுங்கோ அப்படின்னு. அது மாதிரி பெரியாழ்வார் எப்படி வினைகளை பார்த்து ஒரு பதிகம் சொன்னாரே, அது போல அத்தனை அந்த பதிகத்தில் இருக்கிற அத்தனை அர்த்தத்தையும் ஒரு பாசுரத்திலே வச்சு பிள்ளையந்தாதிலே சாதிக்கிறார் திருக்குமாரர். வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், என்னை சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். முன்னெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுவாள், என்கிட்ட என்ன பாடப்படுத்துவாள், எப்பவும் கஷ்டம்தான் என்ன பண்ணுவாள், அதெல்லாம் இனிமே ஒன்றும் நடக்காதுன்னு. அரிது கண்டீர் முன்போல் என்னை சினமேவி. முன்ன கோவிச்சின்னு வந்த மாதிரி இனிமே என்கிட்ட கோவிச்சின்னு வர முடியுமா? ஏனில் அப்படியா, ஏன் வர முடியாதா அம்மகிட்ட அப்படின்னு என்னை பார்த்து எழுந்து பேசுறீளா? பாருங்க சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு. ஏனெனில் இராமானுஷமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன் பாஷிகாஷி சுக்தியே எப்போ நெஞ்சத்திலே தரிச்சதுனாலேயே பரம பவித்திரமாயிவிட்டே எங்க ஆச்சாரியனான தூப்புல் புனிதன் தேசிகன் அவர் உள்ளுக்குள்ள காவல் இருக்கார் எனக்கு. என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. அவர் நான் தியானம் பண்ணிட்டேன், அவர் என் நெஞ்சத்திலே வந்துட்டார். அவர் நெஞ்சத்தில் வந்தாவிட்டு விட்டு போக மாட்டார் அவர். அதனாலே உள்ள காவலுக்கு இருக்கார், பெரிய காவல் தெய்வம் எங்கள் நெஞ்சத்தில் இருக்குது. தெரியாமல் இங்கே வந்து அடிபட்டு போகாதீங்கோ ஓடுங்கோ அப்படின்னு. அதாவது எந்த பாவமும் அந்த சுவாமி தேசிகனாயிர அந்த பெயர் பட்ட புரிஞ்சமான மூர்த்தியை ஆசைப்படுறவாளுக்கு எந்த பாவமும் பெருசு ஒரு கெடுதலும் பண்ணிடாது. இருக்கிற நாள்லே சம்சாரத்திலே கர்மாவினாலே ஏதாவது சில அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்களும் எதுக்காகன்னா, இந்த சம்சாரம் நமக்கு வேண்டாமே, இந்த சம்சாரத்தை கண்டு தானே இத்தனை ரிஷிகள் வெறுத்தா, நமக்கு இன்னும் வெறுப்பு வரணுமேன்றதுக்காகத்தான் நமக்கு ஏதாவது, அதுவும் அது அனுகிரகத்தினால தான் வரும். அது தேசிகன் சாதிக்கிறார் ஆசித்திரை சாரத்தில். பிரபத்தி பண்ணணும் எனக்கு சின்ன கட்டங்கள் வரதே இந்த பிரபஞ்சத்தில் எதனாலன்னா, அது அவனுக்கு வர வேண்டிய கஷ்டங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களினாலே பகவான் நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு பார்ப்பார். என்னென்ன இந்த சம்சாரத்தில் வெறுப்பு வரணும், பகவானிடத்துல ஆசை வரணும், இதை வெறுக்கிறதுக்கும் பகவத்பக்தி வளர்கிறதுக்கும் இந்த கஷ்டங்கள் வந்தால் தான், இல்லைன்னா இங்கே எல்லாமே சௌக்கியமாக பொழிஞ்சா அது வெறுப்பு வராது. ஒரே ஆனந்தமாகவே இதுவே சம்சாரமே ஆனந்தமாக எடுத்தோன்னா அப்புறம் இங்கே வெறுப்பு வராது. பகவானிடத்திலே பக்தியும் கொழுந்து விட்டு வராது சாதிக்கிறார் தேசிகன். அந்த பகவத் விஷயத்திலே பக்தியானது கொழுந்து விட்டு அப்படியே பெரிய ஒரு தேஜோமயமாய் வளரணும். அது அதுக்காக வேணா சில கஷ்டங்கள், அதுவும் அவன் பண்ண பாபத்தில் 100 பாபத்தில் 1 பாபத்தை எடுத்து அப்படி எடுத்து அவித்து விடுவாராம். நீ போய் இந்த பக்தனை கொஞ்சம் திருத்தி இன்னும் இவன் நல்ல பகவத் பக்தனாயும் நல்ல வைராகிய நிதியாயும் ஆச்சாரியாளிடத்துல விசுவாசம் உடையவனாகவும் நீ அவனை ஆக்கு, அதுக்காக அவனை போய் கொஞ்சம் லேசாக கஷ்டப்படுத்திப்பார்னு அனுப்புவாராம் பெருமாள். அப்படித்தான் சில கஷ்டங்கள் ஒருமே ஒழிய அந்த சம்சாரத்தை ஒழிப்பது என்பதாகிற அந்த பெரிய அக்னி ஒன்று இருக்க, அந்த அக்னி நம்ம விட்டு போகவே போகாது. அதெல்லாம் தேசிகன் பண்ணுற அனுகிரகம்னு சாதிக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிற வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரம் இது 6ஆம் தேதி வருது, ரொம்ப விசேஷமானது. இப்போ திருநக்ஷத்திரத்தை சமயத்தை ஒட்டி தேசிகனுக்கு 10 நாள் பிரம்மோத்சவம். அங்கங்கே பக்தர்கள்லாம் யதாசக்தி ரொம்பவும் ஈடுபாட்டோடு விசுவாசத்தோடு ஆச்சாரியனிடத்துல ரொம்பவும் நெஞ்சு தோஞ்சு அவா தன்னால் முடிஞ்ச கைங்கரியங்கள்லாம் பண்ணி கொண்டு ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நமக்கு இந்த தேசிகனுடைய வைபவத்தை பேசும்படியான இந்த பிரவச்சனம் கிடைச்சதுனால, இந்த பிரவச்சனத்தினுடைய ஆரம்பத்தில் தேசிகனுடைய அனுஷ்டானத்தை பேச வந்த இடத்துல தேசிகனுடைய மகாத்மியம் நெஞ்சிலே பட்டவாறே உங்களுக்கு கொஞ்சம் தேசிகனை பற்றி ஆச்சாரிய அனுபவத்தை கொஞ்சம் சொன்னேன். இதை சுவாமி தேசிகனுடையதான நித்திய கர்மானுஷ்டானம் எப்படி இருந்தது என்பதைத்தான் இங்கே பார்க்க வந்தோம். பார்க்க வந்த இடத்துல இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த ஸ்லோகம், சுவாமி தேசிகன் சிஷ்யாளிடத்துல எவ்வளோ விசுவாசமாக இருந்தார் என்றதை சொன்ன இட ஸ்லோகம் அது. அதை சொல்ல வந்த இடத்துல கொஞ்சம் அதுவே விவரமாக சொல்ல வேண்டியதாக மனசில் தோணித்து அதனாலே சொல்லிட்டேன். இது சுவாமி தேசிகனுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தில் இந்த உபாதானம்ன்ற போது அந்த உபாதானத்திலே திரவியம் சேகரிக்கிறதுன்னு சொல்லிச்சு, சாஸ்திரியமாக சேகரிக்கிறது. அதில் இப்போது துளசியை சேகரிப்பாக திருவாராதனத்துக்கு அவசியம் துளசியை சேகரிக்கிறதுன்னு, அது துளசியை சேகரிக்கச்சே கூட சில விதிமுறைகள்லாம் இருக்குது. என்ன விதிமுறைகள் இருக்குதுன்னு கேட்டால், செவ்வாய் வெள்ளியில் துளசியை கிரகணம் பண்ணக்கூடாது, துவாதசி அன்னைக்கு கிரகணம் பண்ணக்கூடாது, அதே போல் பித்ரு தினங்களாக இருக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி அது மாதிரியான தினங்களில் இந்த மாதப்பருப்பு இந்த மாதிரியான தினங்களில் பறிக்கிறதில்ல. அதனால் கிருஷ்ணாஷ்டமியாக இருந்தால் கூட பறிக்கிறதில்ல. இது மாதிரி சில பித்ரு தினங்கள்லாம் இருக்குது. அதாவது பித்தாவுக்கு பித்தர்களுக்கு அன்னைக்கு ஆராதிக்க வேணும்னு சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கு. அதனால் யுகாதிகள் மன்வாதிகள் அதெல்லாம் கூட பறிக்கிறதில்ல. அதனால் இப்படி அந்த துளசியை பறிக்கக்கூடாத தினங்கள் போக மற்ற தினங்களில் துளசியை பறிக்கிறது உண்டு. அதுவுமாக இருந்தாலும் சன்னியாசிகளாக இருந்தால் துளசியை பறிக்க மாட்டாள், ஏன்னா அவள் புஷ்பத்தை கூட செடியிலேருந்து பறிக்கக்கூடாது. அதான் நம்ம ஆச்சாரியால் எல்லாரும் சன்னியாசிகள் இல்லை, இப்போ ஆசிரம பரம்பரை என்று ஏற்பட்டதுக்கப்புறம் சன்னியாசி பரம்பரையாகவே ஆச்சாரியர்கள் இருந்து இந்த சம்பிரதாயத்தை நடத்திட்டு வரா. அதுக்கு முன்னாடி நிறைய ஆச்சாரியால் கிரகஸ்தாளாகவும் இருந்தா, அவளுடைய அனுஷ்டானம் அதே போலே கிரகஸ்தாளாகவே இருந்த நம்முடைய பல பெரியவருடைய அனுஷ்டானத்தில் அதை துளசியை கிரகிக்கச்சே இப்படி சில நியமங்கள்லாம் வச்சுருந்தா. அப்படியா அப்படின்னா இப்போ பித்திரு தினங்களிலே பறிக்கக்கூடாது என்று சொன்னால், அப்போ அன்னைக்கு தொழுத்துழா இல்லாமல் எப்படி திருவாராதனை பண்ணுறது என்று கேள்வி வரும். வெள்ளிக்கிழமை சில சமயம் என்ன ஆகுன்னா, திருத்துழாய் வரிசையாக பறிக்கவே முடியாதபடிக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு வியாழக்கிழமை துவாதசின்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பறிக்க முடியாது, உடனே அடுத்தது அது வெள்ளிக்கிழமை அதை பறிக்க முடியாது, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒருவேளை மாசப்பருப்பு வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது பறிக்க முடியாது. இது ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா, சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டக்குன அமாவாசை வரும், வந்து அதுவும் அன்றைக்கும் பறிக்க முடியாது. இதுக்காச்சுன்னா அப்புறம் திங்கக்கிழமை, திங்கக்கிழமை ஒருவேளை நம்ம ஆற்றுல சிராதம்னா அன்றைக்கி நாம் பறிக்க முடியாது, அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை பறிக்கக்கூடாது. இப்போ என்ன ஆச்சு, இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இப்படின்னா பறிக்கிறதுக்கே நாளே கிடையாதா? அப்படி ஆகிடும் சில வாட்டி, அது அந்த மாதிரி அமைகிறது உண்டு. அநேகமாக ரெண்டு மூணு நாள் திருத்துழா இப்போ பறிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும்னா, அது திருத்துழாயை அது முன்னாடியே பறித்து வச்சுக்கிறது, முன்னாடியே பறித்து வச்சுக்கலாம். திருத்துழாய்க்கு மாத்திரம் பழசுன்ற தோஷம்லாம் கிடையவே கிடையாது, அது முன்னாடியே பறித்து வச்சுக்கலாம். அதை பறித்து வச்சு அது இப்போ கொஞ்சம் வாடாமல் இருக்கலாம், அதுக்காக வாடினாலும் அதுக்கு ஜலம் தெளித்தா கொஞ்சம் திருப்பி அது ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அதனால் அது வாடாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு வழி பண்ணுவாள் திரிவாள். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான், இந்த ஒரு தேங்காய் குடுவை இருக்க, அந்த தேங்காய் குடுவையில் லேசாக ஓட்டையை போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே திருத்துழாயை போட்டு போட்டு வச்சுப்பா, அதில் லேசாக ஜலம் தெளித்து வச்சுட்டு வச்சுருந்தாலே போகிறோம், அது அது வாடவே வாடாது. திருத்துழா எப்படி ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும். திருத்துழா இல்லாமல் திருவாராதனை பண்ணால் அவ்வளோ வசதி கிடையாது. அதனால் திருத்துழாயை முன்னாடியே பிரிச்சு, திருத்துழாய்க்கு இருக்கிற பெருமை ரொம்ப அபாரமானது. அது என்னென்னா, அது இப்போ புஷ்பங்களாக இருந்தால் உபயோகப்படுத்தின புஷ்பத்தை திருப்பியும் பெருமாளுக்கு எடுத்து அர்ச்சனை பண்ணுறது வழக்கம் இல்லை. ஆனால் திருத்துழாய்க்கு அப்படி இல்லை, திருத்துழாய் உபயோகப்படுத்தின திருத்துழாயை திருப்பியும் எடுத்து அதே திருப்புத்துழாயை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அது திருத்துழாயினிடத்துலேயே பெருமாளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு ஆசை, திருத்துழாய்க்கு எந்த தோஷமும் கிடையாது. அது உபயோகத்திலேயே உபயோகிக்கலாமான்ற கேள்வியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அதில் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பறித்து வச்சுருந்தாலும் திருத்துழாய் பழசாக போச்சேன்றது கிடையாது. அது ஆழ்வார் வாராயண முலையாள் பதிக பாசுரத்தில் திருவிருத்தத்தில் சாதிக்கச்சே, அது என்ன, வாராயின முலையாளி வள்வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வனன் நோயிரு தெய்வத்தண்ணந்துழாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. ஆழ்வார் கேட்கிறார், அந்த திருத்துழாய் சம்பந்தப்பட்ட எதையாவது ஒன்றை என் பக்கத்தில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா பெருமாள் ஆசைப்படுற திருத்துழாயாச்சே, அந்த திருத்துழாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும், அது திருத்துழாய் புஷ்பத்தை மாலை கட்டினதாக இருக்கட்டும், இல்லை ஒரு அது புஷ்பமாக தான் இருக்கட்டும், இல்லைன்னா தடையான அந்த இலையாவது கொடுங்கோ, இல்லைன்னா தன் கொம்பதாயினும் இல்லை அது எல்லாம் காஞ்சி போய் ஒன்றும் இல்லை சுவாமி, திருத்துழாச்சரி கொம்பு தான் இருக்குது அப்படின்னா கொம்பாக அது ஒரு கொம்பு கொம்பு கூட இல்லையா அப்படின்னா பரவாயில்ல, அது நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவினேன். திருத்துழாய் இருந்த இடம்னு சொல்லி அங்கே இருந்த இடத்துலேருந்து ஒரு மண்ணு படி மண் எடுத்துன்னு வாங்களே, அந்த திருத்துழாய் இருந்த மண் இல்லையா அப்படின்னு ஆழ்வார் அந்த திருத்துழாயினுடைய ஒரு பெருமையை இந்த பாசுரத்திலே காட்டுவார். அதனால் அது பெருமாளுக்கு திருத்துழாய் பழைய திருத்துழாயாக இருந்தாலும் ரொம்ப இஷ்டம்தான். அதனால் நாள் தள்ளுறதுனால ஒன்றும் தோஷம் இல்லை. இதில் என்னென்னா, இது இப்படி தப்பான தின பறிக்கக்கூடாத தினங்களிலே திருத்துழாயை பறிச்சா, அது பறித்ததுக்கு எப்படின்னா ஹரியனுடைய சிரசை கிள்ளினா போலே உண்டான பாபம் உண்டுன்னு அவ்வளவு தூரம் அது ரொம்ப ஜாகிரதையாக உபதேசம் பண்ணியிருக்கா. அதனால் திருத்துழாயை பறிக்கிறதுக்கு ஜாகிரதையான நாட்களாக பார்த்து தான் பறிக்கணும். ஷட்பத்ராம்வா சதுஷ்பத்ராம்வா கிண்ணியாதுன்னு சொல்லியிருக்கு. அதை பறிக்கச்சு ஆறு தளம் இருக்கா போலே, நாலு தளம் இருக்கா போலே அந்த நுனியிலேருந்து பறிக்கணும். அதனால் திருத்துழாய் அந்த மாதிரி பறித்து பெருமாளுக்கு பார்த்து சமர்ப்பிக்கிறது வழக்கம். ஆனால் பறிக்கிற வேகத்தில் ஏதாவது ரெண்டு தளம் ஒரு தளம் அப்படின்னு பறிச்சுருவா. பறிக்கிறது விசேஷம் இப்படித்தான், நாலு தளமாயோ ஆறு தளமாயோ இருந்த திருத்துழாயை பறிக்கணும். ரொம்ப முக்கியம், ஸ்திரீகள் கட்டாயம் பறிக்கக்கூடாது திருத்துழாயை பறிக்கிறதுக்கு. புஷ்பம் நிறைய பறிக்கலாம், ஆனால் ஸ்திரீகள் கட்டாயம் திருத்துழாயை பறிக்கவே கூடாது. ஸ்திரீகள் திருத்துழாய்க்கு சம்ரக்ஷணம் நிறைய பண்ணலாம், ரொம்ப நல்ல விசேஷம், அது ஆற்றுக்கே நல்லது, எல்லா விதமான குழந்தைகளுக்கும் நல்லது, அதனால் எல்லாத்துக்கும் நல்லது, அதனால் ஆற்றுக்காருக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதனால் ஸ்திரீகள் அது திருத்துழாயை சம்ரக்ஷணம் பண்ணலாம், ஆனால் கட்டாயம் பறிக்கக்கூடாது, அது புருஷால் தான் பறிக்கணும். அது பறிக்கிறதுக்கும் மந்திரம் சொல்லி தான் பறிக்கணும், திருத்துழாயை சாமான்யமாக பறிச்சிடக்கூடாது, மந்திரம் சொல்லி தான் பொறிக்கணும். மந்திரம் ஸ்லோகம் இருக்குது, அது ஆனால் அந்த ஸ்லோகம் உபதேசமாக பெற்றுண்டு பறிக்கிறது தான் வழக்கம். ஆன்மீகத்தில் இருக்குது, எல்லா எல்லா ஆன்மீகத்திலையும் இருக்கு, மடத்த ஆன்மீகத்திலையும் இருக்கு, நம்ம ஆன்மீகத்திலையும் இருக்கு. அதனால அந்த ஸ்லோகத்தை அந்த ஆன்மீகத்தை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்லோகம் ரொம்ப பிரார்த்தனா ரூபமான ஸ்லோகம்தான். துளசியே உன்னை பறிக்கிறேன், பகவானுக்காக பறிக்கிறேன், நீ எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், நீ ரொம்ப வசந்த வெள்ளிலையா, அப்படியே அமிர்தம் அந்த காலத்திலேயே கூட அமிர்தம் மாதிரியே கூட லோகத்துக்காக கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு வசதியான ஓஷதியாச்சே, நீ உன்ன பெருமாளுக்காக பறிக்கிறேம்மா, மன்னிச்சுக்கோமா, வேற என்னத்துக்காகவும் இல்லை அப்படி என்பதா சொல்லி பறிக்கிறது அந்த அர்த்தம் உடையதானது. அப்படி இல்லை அப்படின்னாலும் அதாவது ஸ்ரீமத் துளசியை நமகான்னு சொல்லி கையை கூப்பி ரொம்ப நெஞ்சார ரொம்ப விசுவாசமாக பக்தியோட பெருமாளுக்காக தான் பறிக்கிறோம்ன்ற பாவனையோட கட்டாயம் பறிக்கணும். துளசியை புருஷால் தான் பறிக்கணும். அதுலேயும் ஒரு விஷயம் உண்டு, என்னென்னா அது மாத்தியான்கம் ஆன பிறகு பறிக்கிற வழக்கம் கிடையாது. மாத்தியான்கத்துக்கு முன்னாடியே பொறிச்சுக்கணும். அது என்னென்னா மத்தியான பரம், மத்தியானத்துக்கு மேலே திருத்துழாயி கிள்ளக்கூடாதுன்னு சாஸ்திரம். அது மாத்தியான்கம் பண்ணிட்டானாலே பெரியவா பறிக்க மாட்டா, ஒரு 10 மணிக்கே பண்ணிட்டானா கூட சரி கரெக்டால, அதுக்கப்புறம் பறிக்கிறது வழக்கம் இல்லை. அதனால் என்ன அது உபாதானத்துக்காக மாத்தியான்கத்துக்கு முன்னாடி உபாதான சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால அது மாத்தியான்கத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். திருத்துழாயை பறித்து வச்சுட்டுருந்தோம், ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து கூட பறிச்சுக்கலாம். இதில் ஸ்ராத்தம் முக்கியமாக, திருத்துழாய் இல்லாமல் ஸ்ராத்தம் பண்ணவே கூடாது. இதுக்காக அந்த சுவாமிகளை அந்த தத்தம் பண்ணச்சே ஆராதிப்பா, ஆராதிக்கச்சே அவளுக்கு இமானி புஷ்பானி துளசி இதழானிச்சான்னு அந்த வார்த்தை சொல்லி அவளுக்கு அவள் சமர்ப்பிக்கிற வழக்கம் அது, ஆராதனை ரூபம் அது. அப்போ கட்டாயம் திருத்துழாய் வேணும். திருத்துழாய் இல்லாமல் ஸ்ராத்தம் பண்ணால் வேஸ்ட்டுன்னு அது வைஷ்ணவருடைய ரொம்ப திடமான ஆச்சாரம் அது. அதனால் திருத்துழாய் கட்டாயம் இருக்கணும். ஆனால் அன்னைக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது, திருத்துழாய அந்த கர்த்தா பறிக்கக்கூடாதுங்கிறது. கர்த்தா ஏன்னா அவர் பித்ரு தினம், அவருடைய பித்ருக்களுக்கு தினமானபடினாலே கர்த்தா திருத்துழாயை பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. என்ன சுவாமி கட்டாயம் திருத்துழாய் இல்லாமல் திருவாராதனம் பண்ணவும் கூடாது, சிராதமும் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ நிர்பந்தமாக சொல்லிவிட்டு திருத்துழாயை பறிக்கவும் கூடாதுன்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அது திருத்துழாயை கர்த்தா பறிக்கக்கூடாது. பித்ரு தினங்களில் அதாவது ஸ்ராத்தம் தினங்களில் திருத்துழாய அந்த ஸ்ராத்தம் பண்ணுற கர்த்தா தன் கையால் பறிக்கக்கூடாது. அதனால் அது புத்திரனை விட்டு பறிக்கலாம், இல்லை சிஷ்யாவை விட்டு பறிக்கலாம், இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸு கூட அவளை கூட யாருக்கு அன்னைக்கு பித்ரு தினம் இல்லையோ அவா பறித்து கொடுக்கலாம். சாதாரணமாக என்ன பண்ணுவா வழக்கம், அந்த சுவாமிகள் வர போகிறோங்கோ அந்த சுவாமிகளையே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பறிச்சு கொடுங்கணும். ஏன்னா அவளுக்கு பித்ரு தினம் கிடையாது இல்லையா, அதனால் அவள் பித்ருக்களை ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவாகிட்டேயே கூட நீங்களே கொஞ்சம் பறிச்சு கொடுங்க திருவாராதனத்துக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் ப்ராக்டிக்கலாக அதான் நடக்கிறது, அதுக்காக சொன்னேன். அதனால் திருத்துழாயை பறிக்கிறதுலேயும் ரொம்ப சில இப்படி விதிமுறைகள்லாம் இருக்குது. அது பறிச்சாவிட்டு உபயோகப்படுத்தச்சேயும் இப்படி அதுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, வச்சதையே வச்சு ஆராதிச்சுக்கலாம், ஆராதிச்சதையே கூட வச்சு ஆராதிச்சுக்கலாம், இதெல்லாம் அதுக்கு விதிமுறை இருக்குது. ஆனால் ரொம்ப சில பெரியவாள் என்ன வச்சுட்டு இருக்கான்னா, அதாவது அன்னைக்கு பறிச்ச திருத்துழாய் அன்னைக்கே செலவழிக்கிற பட்சத்தில் இது மாதிரி அமாவாசை எல்லாம் கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கான். ஆனது ரொம்ப சில பேருடைய அனுஷ்டானம். அதனால் பொதுவாக எல்லாருடைய அனுஷ்டானம் என்னென்னா, இந்த துவாதசி அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, அப்புறம் மன்வாதி, யுகாதி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, இது மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் பறிக்கிறதே கிடையாது. இதுதான் பொதுவாக அனுஷ்டானம் வச்சுருக்கா. இப்படி அந்த திருத்துழாயை பறிக்கிறதுல அந்த நியமத்தோட உபாதான காலத்திலே பறிச்சுக்கிறது. புஷ்பத்தை பறிக்கிறதுல பெரிய நியமம்னு ரொம்ப கிடையாது. ஆனால் அந்த புஷ்பத்தை பறிக்கிறதுல ஒரு நியமம் என்னென்னா, திருத்துழாயை பறிக்கச்சேவும் சரி புஷ்பத்தை பறிக்கவும் சரி, அது வெறும் கையில் பறித்து பறித்து வெறும் கையில் வச்சுக்கக்கூடாது. அது ரொம்ப சூக்ஷ்மமான ஆச்சாரம் அது, நிறைய பேர் தெரிஞ்சுன்னு இருக்க மாட்டா. புஷ்பத்தை பறித்து வெறும் கையில் வச்சுக்கக்கூடாது, ஏதாவது தட்டோ கூடையோ அது மாதிரி அதில் தான் பறித்து பறித்து சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கச்சே அதில் இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை கையில் தட்டு கூட இல்லைன்னா கூட என்ன பண்ணுவா, அந்த செடியில் இருக்கிற இலை இருக்கோ இல்லையோ அந்த இலையே பறித்து கையில் அந்த புஷ்பத்துக்கு ஆசனமாக வச்சுண்டு அது மேல புஷ்பத்தை சேர்த்துன்னு வந்துருவா. அதாவது என்ன, நேர் உள்ளங்கையில புஷ்பத்தை பிரிச்சு வச்சுண்டு எடுத்து கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது. அதனால அந்த புஷ்பத்தை பறிக்கிது. புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு, அது இந்த அஸ்திர மந்திரம்னு பேரு. அஸ்திர மந்திரம் சாதாரணமாக சந்தியாவந்தனங்களே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மந்திரமானதுனால சொல்ல முடியாது, அது ரொம்ப துண்டு தான், ஒரு ஹாஃப் சென்டென்ஸ் கூட கிடையாது, சின்ன மந்திரம் தான் அது. அதை சொல்லி பறிக்கிற வழக்கம் பெரியவாள் அப்படி தான் பண்ணுவார். அதுபோல இந்த புஷ்பத்தை கிரகிக்கிறது, இந்த திருத்துழாய் கிரகிக்கிறது போல அனுஷ்டானத்துக்காக தர்மங்களை கிரகிக்கணும். அந்த காலத்தில் தர்மத்துக்கு ஏகப்பட்ட செலவு, இப்போ மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் தர்மம்னா அநேகமாக தர்ப்பண தண்ணிக்கு மாத்திரம் தான் வச்சுக்கிறோம். மற்ற நாள்கள்லாம் தர்பம் பண்ணுறது, தர்பத்தை உபயோகிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு. ஆனால் அது ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானத்தில், பெரியவாளுடைய அனுஷ்டானத்தில் தர்பத்துக்கு ரொம்ப செலவு அதிகம். அது இப்போது பிரம்மயஜம் பண்ணுறான்னா நல்லா கத்தையாக தர்பத்தை போட்டுண்டு உட்காந்துட்டு அது மேலே வீராசனமாக அதுக்கு முட்டிங்கால் மேலே முட்டிக்கால் போட்டுண்டு அது மாதிரி உட்கார்ந்து பண்ணுற வழக்கம். அதனால் தர்பத்துக்கு அதே போல் பார்த்தால ஜபிக்கிறதா இருந்தால் கூட சரி, ராக கிரேஷு தர்பேஷுன்னு காயத்ரியை ஜபிக்கச்சே கூட தர்பத்தை போட்டுண்டு அது மேலே நின்றுண்டு இல்லைன்னா அது மேலே உட்காந்துண்டு இது போல். அப்புறம் தர்பேஷ்வாசீனா தர்பாந்தாரியமானா என்று பல சமயங்களில் பார்த்தான்னா தர்பத்தில் எழுந்து ஏறி உட்கார்ந்துண்டு இல்லைன்னா ஏறி தர்பத்தில் ஏறி நின்றுண்டோ அனுஷ்டானம் பண்ணுற வழக்கம். அதனால் அவபாசனம் பண்ணிச்சே கூட நன்னா ஒரு பிடி தர்பத்தை போட்டுண்டு உட்காந்துப்பா. தர்பம் உபயோகப்படுத்தியாச்சுன்னா திருப்பி தூக்கி போட வேண்டியதுதான். உபயோகப்படுத்தின தர்பத்தை திருப்பி உபயோகப்படுத்திக்கிற வழக்கம் கிடையாது. அதனால கட்டுக்கட்டாக தர்பம் செலவாகும். அந்த தர்பத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, தர்பமானது என்ன சொல்லிட்டு அது வேதம் சொல்லச்சு, எத் தர்பா சரசமேவ பிரம்ம குருதே அப்படின்னு வருது. யஜுர் ஆரண்யகத்தில் வரும், எத் தர்பா சரசமேவ பிரம்ம குருதேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணச்சே தர்பத்தை போட்டுண்டு நல்ல தர்பமாக பரப்பி உட்காந்து நல்லா பச்சை பச்சைன்னு மேலே உட்காந்துட்டு அந்த வேதத்தை சொன்னான்னா அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான பிரம்மத்தினுடையதான அனுபவம் வந்துருமா. அது மாதிரி எத் தர்பா சரசமேவ பிரம்ம குருதேன்னு அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய அனுபவம் வந்துடும். அந்த பிரம்மானுபவம் வரக்கூடிய அளவுக்கு தர்பத்துக்கு ரொம்ப பெருமை அதிகம். தர்பம்ன்றது ரொம்ப வசதியான பொருள். அது சாதாரணமாகவே நாமே பார்க்கலாம். தர்பம் நல்லா கட்டி போட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்கோ, அமெரிக்காவில் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அசௌகரியெல்லாம் கிடையாது, இங்கே இந்தியாவில் ரொம்ப அதிகம். அது போட்டால் தர்பத்தை போட்டு வச்சான்னா அதில் ஒரே கர்பாம்பூச்சி தான் எங்கங்கே நடந்துமா, எந்த கர்பாம்பூச்சியாக இருந்தாலும் சரி தர்பத்து மேலே ஏறி கூட ஓடாது. நீங்கள் அப்படியே ஏறினாலும் ஓடி போயிடும், கொஞ்ச நாளைக்கு ஒரு கணத்துக்கு மேலே நிற்காது. அந்த தர்பத்தினுடைய சுவாவம் என்னென்னா நம்ம கண் எதிர பார்த்தோன்னா பார்க்கலாம். அது கர்பாம்பூச்சிக்கிட்டே வராது தர்பத்துக்கு, அண்ணண்ட என்னடா தள்ளி கிள்ளி போகுமே ஒழியோ. அது 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 ஒரு லௌகிக திருஷ்டிக்காக சொன்னது. அதான் விரிஞ்சேன தகோத்பன்னா பரமேஷ்டி நிசர்கஜா என்று இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி தர்பத்தை கிரகிக்கணும். தினம் தினம் கிரகிக்க வேண்டியிருக்கும். நமக்கு மொத்தமாக கொஞ்சம்தான் செலவழிக்கிற வாழ்க்கை, வேணால் மொத்தமாக ஒரு நாள் பறித்து வச்சுக்கலாம். அதில் ஆவணி அமாவாசை மாசி அமாவாசை அப்படின்னா அது ரொம்ப விசேஷம், வந்த வச்சுக்கலாம், ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம். அந்த தர்பத்துக்கு வீரியம் குறையாது என்பதாக சொல்லுவா. ஆனால் மற்ற சந்தர்ப்பங்கள்லாம் பறிச்சான்னா இப்போ பௌர்ணமியில் பறிச்சா பறிச்சா 15 நாள் தான், மற்ற அமாவாசைகளில் பறிச்சா ஒரு மாதம்தான், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் பறிச்சா ஒரு வாரம் தான், இல்லைன்னா அன்னைக்கு பறித்து வச்சுக்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால் தர்பம் தர்பத்துக்கு செலவு அதிகம்ன்றதுனால அது வருஷம் பூராவும் பறித்து வச்சுக்கிறதும் ரொம்ப சிரமம்தான். அதனால் வச்சுப்பா சில பேர், அதுக்காக தர்பத்தை பறிக்கிறதுக்காக இதெல்லாம் உபாதானத்தில் சேர்ந்தது, அதுக்காக சொல்கிறேன். என்னென்ன உபாதானம்னு சொல்லிவிட்டோம், என்ன பெரிய காரியம் வரும், காலக்ஷேபத்தை தவிர வேறு ஒன்றும் காரியம் கிடையாதோ அப்படின்னா ஏகப்பட்ட காரியம் இருக்குது. அதே மாதிரி சமித்தை பறிக்கிறது, சமித்துன்னா சாதாரணமாக பலாசம் சமித்து தான் பறிப்பா. பலாச சமயத்தை பறிக்கிறதுக்கு பதிலாக அரசன் சமயத்தை கூட எடுத்துக்கலாம். ஆனால் பலாச சமயத்துக்கும் அரசன் சமயத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, கிரகிக்கச்சே என்ன வித்தியாசம்னா, ரெண்டுத்துக்கும் மந்திரம் இருக்குது. மந்திரம் இருக்கிறது போக இந்த பலாச சமயத்து அது சமயத்தை பறிக்கிறதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, அரசன் சமயத்தை மரத்துலேருந்து பறிக்கவே கூடாது. அரசன் சமயத்தை பறிக்கிறதா இருந்தால் அரசன் மரத்துக்கு கீழே என்ன விழுந்திருக்கோ அந்த விழுந்த சமயத்தை தான் பறிச்சுக்கணும். அது விழுந்ததுன்னா அதுவே போடும். அரச மரம் மாத்திரம் சமித்த காய்ச்சி அது மேலேருந்து போட்டுகிட்டே இருக்கும், அதை தான் பறிச்சுக்கணும், அதை தான் எடுத்துகிட்டு வரணும், சேகரித்து வச்சுக்கணும். அதே பலாசி சமயத்தாக இருந்தால் மரத்துலேருந்தே பறிச்சுக்கணும், அது விழுந்ததையும் இப்போ எடுத்துக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் பலாசு சமயத்து அது அரசு சமயத்து மரத்துலேருந்து எடு ஒடிச்சு எடுக்கக்கூடாது. அது இன்னொன்று அதில் முக்கியமாக என்னென்னா, இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அதில் இந்த பலாசு சமயத்தாக இருந்தால் கூட வெள்ளிக்கிழமைகளில் பறிக்கிறதே கிடையாது, ஆனால் சனிக்கிழமைகளில் பறித்தா விசேஷம். பலாசு சமயத்தை சனிக்கிழமைகளை பறிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இதெல்லாம் அப்படி உபாதானத்துக்குன்னு தர்மசாஸ்திரம் சொன்னதில் நிறைய நியமங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த நியமங்கள்லாம் உட்பட்டு தான், காலக்ஷேபம்ன்ற உபாதானத்துக்கும் நியமம் இருக்குது, அனத்தியன காலங்களில் கிடையாது. அது பிரதமையாக இருந்தால் கிருஷ்ண அஷ்டமியாக இருந்தால் இந்த சதுர்தசி அமாவாசை பிரதம இந்த மாதிரியான தினங்கள்லாம் காலக்ஷேபங்களில் அதுக்கும் உபாதானம்னு பேர், அதனால் அதுவும் கிடையாது தான். ஆனால் அந்த தினங்களில் கிடையாதுன்னாலும் அதையும் சில மாற்றி வச்சுப்பா அன்னைக்கு. அதாவது வேதத்துக்கு அனத்தியனம்னு சொன்னால், நாம் நம்ம சம்பிரதாயத்தில் கிரந்த சதுஷ்டயம் இருக்குது, அந்த கிரந்த சதுஷ்டயத்துக்கும் அன்றைக்கும் வேதம் மாதிரி அது அனத்தியனம்னு வச்சுருந்தா அன்றைக்கி அந்த காலக்ஷேமம் சொல்லலைன்னா வேறு ஏதாவது காலக்ஷேமம் வச்சுக்கலாம், ராமாயணம் அது மாதிரி. அதனால் ஒரு நாளும் விடமாட்டா காலக்ஷேபத்தை, ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி பிரதமம் அன்னைக்கு கட்டாயம் வச்சுக்க மாட்டா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் சீதையை பார்க்கும்போது சீதை எப்படி அவ்வளவு தேஞ்சி போயிருந்தா அப்படின்னு சொல்லச்சே வால்மீகி பகவான் திருஷ்டாந்தம் சொன்னார். பிரதிபத்து பாடசீலசிய வித்யைவ தனுதாங்கதான்னார். சீதை எப்படி தேஞ்சி போயிருந்தா அப்படின்னா, இந்த பிரதமம் அன்னைக்கு வாசிக்கிறவனுக்கு எப்படி வித்யானது அப்படியே தேஞ்சி போயிடுமோ அது மாதிரி சீதை அவ்வளோ தேஞ்சி போயிருந்தான்னு சொல்கிறார். அது மெலிந்து போயிருந்தாள்னு சொல்கிறார். அதனால் பெரியவாள் பிரதம அன்னைக்கு கட்டாயம் காலக்ஷேமம் வச்சுக்க மாட்டா, எந்த காலக்ஷேமமாக இருந்தாலும் வச்சுக்க மாட்டா. அது ஆனால் மற்ற தினங்களில் உண்டு. இப்படி இந்த உபாதான காலங்கள்லேயும் சில நியமங்கள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கலை, ஆனால் அந்த உபாதானம்னு சொல்லிச்சு பெரியவாளுடைய வழக்கத்தை சொல்ல வந்தபோது இதை இப்போ சொன்னால் தான் சொல்ல முடியுன்றதுனால சொன்னேன். இதே மாதிரி புஷ்பம் பறிக்கிறது, துளசி பறிக்கிறது, தர்ப்பம் பறிக்கிறது, சமீத்த பறிக்கிறது, இதெல்லாம் போக இன்னும் சேகரிக்க வேண்டிய பொருள் கிரகத்துக்கு பல இருக்கும். அதுக்காக அதை அவசியமாக சேகரிப்பா. இப்போல்லாம் நம்ம எள் வேணும்னு சொன்னால் எள் வேணும்னு சொன்னால் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி எல்லாமே கடைக்கு தான் போகணுன்றது இருக்காது. அது என்ன, இப்போ ரிஷிகளுடைய அனுஷ்டானத்தில் வனத்திலேயே போய் பொறிச்சுட்டு வந்துடுவா. அதனால் இந்த பித்திரு தினங்கள்னால் எள்ளு சேகரித்து வச்சுப்பா. அது துவாதசி வந்துருத்தோன்னா அதுக்காக சுண்டைக்காயை சேர்த்து வச்சுக்கிறது, நெல்லி மரத்தை தேடி போய் நெல்லிக்காயை தேடி வச்சுக்கிறது, ஆத்திக்கீரையை தேடுறது, இப்படின்றது அந்த காலத்தில் சேகரிக்கிறதுன்றது அவாவா சொந்தமாக சேகரிக்க வேண்டிய காரியங்களே நிறைய இருந்தது. அது பொதுவாகவே என்னென்னா சொந்தமாக சேகரித்த வஸ்துக்களினாலே பெருமாளை ஆராதிக்கிறது, அன்னைக்கு திருவாராதனம் பண்ணுறதுன்றது விசேஷம், விலை கொடுத்து வாங்கினது அவ்வளோ விசேஷம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப நியமத்தோடு இருந்ததுனால உபாதான காலம்ன்றது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்லை. அது வெறும் காலக்ஷேபத்தோடு முடிஞ்சு போயிடுதுன்னு கிடையாது. இது போக உபாதான காலத்தில் தான் உஞ்சபுரத்துக்கு போகிறது, இந்த மாதிரி பல காரியங்கள் வச்சுட்டு இருந்தா. அதனால் இதில் நம்ம தேசிகன் சாஸ்திரியமாக அனுஷ்டானத்தை உபாதானத்திலே பண்ணிட்டு இருந்தார்னு சொல்லி அதோடு முடிச்சுட்டார் சுவாமியினுடைய குமாரன். இப்படி உபாதானத்துக்கு பிறகு ஆஜ மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகம் அனுஷ்டானம் பண்ணினா விட்டு பெருமாள் தேவ பெருமாள் நித்தியம் ஆராதனை பண்ணுவார் என்ற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதில் வந்தே எஜந்தம் வரதம் சதாரம் என்று சாதிச்சவர் அடுத்தது ரொம்ப அருமையான ஸ்லோகம் சாதிக்கிறார். அது அவர் திருவாராதனம் பண்ணுவார். திருவாராதனம் பண்ணது அந்த திருவாராதனம் எப்படி இருக்கும்னு சாதிக்கிறார் பாருங்கோ, ஆச்சரியமான ஸ்லோகம் அது. அத்தஸ்கரகிராஹ்ய பவித்ர பாத்ரைஹி அனிந்திரியோன்மாதகரைர் ஹவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலாசஹாயம் ஆராதயேதம் விஹிதானுயாகம். ரொம்ப பிரமாதமான ஸ்லோகம் இது. அத்தஸ்கரகிராஹ்ய பவித்ர பாத்ரைஹி அனிந்திரியோன்மாதகரைர் ஹவிர்பிஹி. இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. திருக்குடந்தாண்டவனுக்கு இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்லோகமும் பிடிக்கும். இதே மாதிரி என்ன விஷயம்னா, தேசிகன் திருவாராதனம்னா எவ்வளோ அமக்களமாக இருக்கும், பெரிய ஆச்சாரியனாச்சே பெரிய அமக்களமாக இருக்குமே. என்ன சாமியார்கள்னால் பூஜை பண்ணுறதுல தான் ரொம்ப அமக்களம் பண்ணுவா. இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம் அவள் பண்ணுற அமக்களத்தை பார்த்தான்னா, அடேங்கப்பா இப்போ ஏற்பட்ட சாமியாரா என்று நினைக்கும்படியாக பண்ணுவாள். இது எல்லா மதத்தாரும் பண்ணக்கூடியது தான் அது. ஒரு தெய்வீகமானவர் அப்படின்ற ஒரு பிரமையை உண்டாக்குறதுக்கு, ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு அவளுடைய ஆராதனைதான், அதுதான் முக்கியமா இருக்கும். அது அதனால பிரமாதமா இருக்கும். அங்க ஆராதனை சமயத்துல அங்க இருக்கிற பொருள்களும் அங்க இருக்கிற ஐஸ்வர்யமும் பண்றதான அந்த பூஜையும் மணியும் அந்த இந்த தீப ஆராதனையும் மங்கள ஆரத்தியும் இதெல்லாம் பார்த்தானா பிரமாதமா இருக்கும். அதனால இப்படி சாதாரண சாமியார் எல்லாமே இவ்வளவு பிரமாதமா பூஜை பண்ணச்சே தேசிகன், அடே அப்பா எப்பேற்பட்ட ஆச்சாரியன், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர், மகாஜானி. அதனால அவருடைய பூஜை எப்படி இருக்கும்னா, லோகத்திலேயே தேசிகனை விட சிம்பிளா பூஜை பண்ணவா கிடையாதுங்கிறார். அதான் சுவாமியினுடைய குமாரர் இந்த ஸ்லோகத்துல, அதஸ்கர கிராஹ்ய பவித்ர பாத்ரைஹி. திருவாராதனம் தான் நித்திய கர்ம அனுஷ்டானத்திலேயே ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம். அது சந்தியாவந்தனம் முதலான எல்லா கர்மாக்களை காட்டிலும் திருவாராதனம் தான் ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம். சாஸ்திரம் சொல்லிச்சு, என்ன சொல்லிட்டு, அது திருவாராதனம் பண்ணிச்சே பெருமாளுக்கு பண்றோம். பெருமாளுக்கு பண்ணா எப்ப நாம பெருமாளுக்கு நம் மாத்து தலிகையை சமர்ப்பிக்கிறோமோ, இந்த தலிகைய அந்த மூவுலகுண்ட பெருமானானபடினாலே அந்த மூணு லோகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் நான் அன்னைக்கு அன்னதானம் பண்ண மாதிரியான ரொம்ப புண்ணியம் திருவாராதனத்தினுடைய புண்ணியம். அது அளவில்லாதது. நாம் பெருமாளுக்கு நித்திய நித்தியம் திருவாராதனம் பண்ண நாம் சம்பாதிச்சுக்கிற புண்ணியமே ரொம்ப அதிகம். அது அது எத்தனையோ ஜென்மங்களாக செய்யாம இருந்த திருவாராதனத்தை நாம் இந்த ஜென்மத்தில் பண்ணுறோம்ன்றதுனால அது எத்தனையோ ஜென்மங்களில் பெருமாளை ஏமாத்தினதுக்கு உண்டான பாவம் எல்லாம் போகிறது அந்த திருவாராதனத்தினால. அதனால திருவாராதனத்தை சொல்லச்சே, அது பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணினான்னா அது மூவல் உண்டும் இந்த பெருமான திருவாராதனை பண்ணுறதுனாலே மூணு லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சாதம் போட்ட புண்ணியம் உண்டு அந்த திருவாராதனத்தினால. அதனால நாம் புண்ணியத்துக்காக திருவாராதனம் பண்றோம்னு இல்ல, அந்த திருவாராதனம் அவ்வளவு ஏற்ற முடியது என்பதை நம்ம மனசுல வாங்கிக்கணும்ன்றதுனால அது ஆச்சாரியால் சொல்லி கொடுத்துருக்கா. இந்த திருவாராதனத்துல என்ன முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ நம்ம தினத்தை அஞ்சு விதமா பிரிச்சுக்கணும்னு சொன்னா, அதுல அபிகமனம், உபாதானம், இஜ்யான்னு சொல்லக்கூடிய இந்த திருவாராதனம், இதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னு சொல்லக்கூடிய வேத அத்தியனம் பண்ணுறது, இல்லைன்னா இதிகாச புராணங்கள் கிரந்தங்கள் சேவிக்கிறது, இல்லைன்னா கிரந்தங்கள் எழுதுறது என்பதாக சுவாத்தியாயம், இதுக்கப்புறம் யோகம்னு. இந்த அஞ்சில் எது ரொம்ப முக்கியம்னார் தேசிகன் சாதிச்சார், இது அஞ்சிலேயே முக்கியம் வந்து இஜியாதான். இஜியான்னா சரி சுவாமி, அபிகமனத்தை விட உபாதானத்தை விட இது இஜியா முக்கியம். சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேதாத்தியனத்தை விட இத்தியா முக்கியம். அப்புறம் இதுக்கு அடுத்து வர யோகம். ஆமா, யோகத்தை காட்டில முக்கியம்னார் தேசிகன். யோகாபியாசம் பண்றதை விட திருவாராதனம் பண்றது முக்கியம். அதான் யோகாபியாசம்னா, இந்த காலத்து எக்ஸசைஸ் யோகாபியாசம் இல்ல, பக்தி யோகம் என்று சொல்லக்கூடியதாய் பகவத் தியானமே நமக்கு அவ்வளவு ஆனந்தமாய், அதுல கரைஞ்சு போய் பக்தி யோகத்திலே கரைஞ்சு போயிருக்கக்கூடியதான பக்தி யோகம் அந்த யோகம்னு சொல்லியிருக்கேன். அந்த யோகத்தை விட முக்கியம் எதுன்னா நித்திய திருவாராதனம். அதுதான் பாஷிகா சாதிச்சு, அகரகர அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்மானுகிரீத ததுபாசன ரூப தத் சமாராதன பிரீதா உபாசீனான்னு பாஷ்யத்தில் எடுக்கிறார். அன்னன்னைக்கு நித்திய கர்மானுஷ்டானத்தை கட்டாயம் பண்ணணும், அது திருவாராதனை உள்பட பண்ணணும். இந்த திருவாராதனை உள்பட பண்ணக்கூடியதான கர்மாதான் இவர் பண்ணக்கூடிய பக்தி யோகத்தை வளர்த்து கொடுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நான் பக்தி யோகம் பண்றேன்னு சொல்லி மூக்க பிடிச்சுன்னு உட்கார்ந்தான்னா சாதிக்கிறார். இந்த திருவாராதனம் விட்ட விட்ட பாவம் என்ன பண்ணும், பக்தி யோகமும் உருப்படாம போயிடும். நல்ல தியானம் அமையாது, அது ஒரு நல்ல விஷயம் போகாது. பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சா வேற ஏதாவது யோஜனை வந்துடும். அதனால பக்தி யோகமும் கல்மஷம் இல்லாம பரிசுத்தமான ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணும்னா சாதிக்கிறார். அகரஹர் அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத ததுபாசன ரூபதத் சமாராதன பிரீதம். அன்னன்னைக்கு அனுஷ்டானத்தை விடாம திருவாராதனை உள்பட எல்லாத்தையும் கரெக்டா பண்ணினாத்தான் பக்தியோகமானது ரொம்ப சரியா அபிவிருத்தி ஆகும்னு சாதிக்கிறார். அதனால திருவாராதனம் பக்தி யோகத்தை விடவுமே ரொம்ப முக்கியம். அது திருக்குடம் தேசியம் சாதிச்சார். அதனால பக்தி யோகத்தை விட திருவாராதனை முக்கியம்ன்றதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா பாருங்கோ, கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி வேலை எப்போ ராத்திரி 12 மணி, அப்போ தான் திருவாராதனம். ஆனா அது வாஸ்தவத்துல யோகாபியாச காலம். அது யோகாபியாச காலத்துல யோகத்தை விட்டுட்டு திருவாராதனை பண்ணுன்னு சொல்லியிருக்க அன்னைக்கு. அதனால அது என்னன்னா யோகம் வசத்தியா திருவாராதன வசத்தியான்னா அது திருவாராதன வசத்தின்னு காட்டுறது. அதனால யோகாபியாசத்தை விட திருவாராதன வசத்தி. நம்ம அனுஷ்டானத்துல சரணாகதாருடைய அனுஷ்டானத்துல இப்ப யோகாபியாசன்றது இல்லை. அது ஆளவந்தார் காலத்திலேயே அநேகமாக விட்டு போயிடுத்து. அதான் நம்ம பார்த்தோம் ஆளவந்தார். ஆளவந்தார் திருக்கணமங்கையாண்டான் இவருக்கு குறுகை காவலப்பன் அவரிடத்துல இப்போ யோகாபியாசத்துக்கு போனால் அவர் அதுக்குள்ளே திருநாட்டுக்கு போயிட்டார். அதனால அதோட நம்ம பிரபத்தி சம்பிரதாயத்தில் யோகமானது விட்டு போச்சுன்னு பார்த்தோம். அதனால் ஆனால் இருந்தாலும் நம்முடைய இப்போ என்ன சுவாமி பெரிய வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்கிறேன், அதனால் அது பக்தி யோகம் தான் பெரிய உபாயம்னு கீதையில் பெருமாள் இவ்வளவு ஸ்லோகத்தினாலே சாதிச்சிருக்கச்சு. அந்த பக்தி யோகம் வாசனை கூட இல்லையே உங்களுக்குன்னா, பக்தி யோகம் வாசனை இல்லைன்றதுனால பரவாயில்ல, அது யோகாபியாசத்தை விட வசத்தியாக ஒரு காரியம் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். அது என்னென்னா நித்திய திருவாராதனை பண்ணுறோம். அதனால் திருவாராதனை பண்ணுறதுனாலயே நாம் எல்லா புண்ணியத்தையும் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆனால் திருவாராதனை ரொம்ப முக்கியம், அது விடவே கூடாது. சாதாரணமாக கொஞ்சம் இன்னும் லௌகிகமான வார்த்தையில் சொல்ல போனால் இந்த கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில், அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது நாம் தலிகைன்னு பண்ணக்கூடியது கூட அதுவும் பல ஜீவாத்மாக்கள் தான் தானிய ரூபமாக வருது. அது அதாவது அதனுடைய புண்ணியபாவத்துக்கு தகுந்த ரூபமாக வருது. அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சியும் கிடையாது, ரொம்ப ரொம்ப குறவு உணர்ச்சி. தானியங்களுக்கு இருக்கிற உணர்ச்சின்றது ரொம்ப குறவு. அதனால தான் ஈஸ்வர சிருஷ்டியில் தத்துவம் எப்படி இருக்குன்னா, அதனால் ரொம்ப வேதனைப்பட்டுடாத தானியங்களை நாம் வந்து திருவாராதனத்துக்கு தலிகைக்கு என்று அலோவ் பண்ணியிருக்கு சாஸ்திரம். அதனால தான் அதை பெரிய ஜீவஹிம்சையாகவே சொல்லலை, அது ஜீவஹிம்சையே கிடையாது என்று சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் அது ஜீவஹிம்சைன்னு அடியோடு கிடையாது என்று இருந்தாலும் அதுவும் அந்தந்த ஜீவர்களுக்கு உண்டானதான ஒரு இல்லையா, அது அதுவும் பிறந்தது அதுவும் போச்சுன்றதுக்கு நாமும் காரணமாக இருக்கோம் இல்லையா. அதனால் அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுனால தான் அந்த வஸ்துவனுடையதான அந்த தோஷம் போகிறது. அதனால் திருவாராதனம் என்பது பல விதத்தினாலையும் ரொம்ப உசந்தது. எப்படி திருவாராதனம் பண்ணினா மூணு லோகத்தையும் ஆராதிச்சோம்ன்றதுனாலே உசந்தது, திருவாராதனம் பண்ணினா அது யோகாபியாசத்தை விட ரொம்ப உசந்ததுன்றதுனாலையும் உசந்தது, திருவாராதனம் பண்ணினா அந்த திரவியத்துக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அசுத்தி இருக்கோ இல்லையோ அந்த அசுத்தி எதனால் போகிறதுன்னா அது திருவாராதனத்தினால போய் தான் அது சுத்தமான வருத்து ஆறுது. அதனால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத ஒரு வஸ்துவை சாப்பிடவே மாட்டா. பெரியவாள் ஒரு கதை சொல்லியிருக்கா, அதை சொல்கிறேன். இங்கே அந்த காலத்தில் இந்த இவர் இந்த பக்கத்தில் இந்த ஆற்காடு நவாப் அப்படின்னு அவர் முஸ்லீம் ராஜா ஒருத்தருந்தான். அந்த முஸ்லீம் ராஜாவுக்கு உள்பட்ட தேசம்தான் இந்த தொண்டமண்டலம்லாம் கொஞ்சம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அந்த தொண்டமண்டலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சுவாமிக்கு ஏதோ நிலத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அது வேறு எதனாலையும் தீர்க்க முடியல. அதனால் அந்த ராஜாவை போய் பார்க்கணும். ராஜாவோ முஸ்லீம், முஸ்லீம் ராஜாவை போய் பார்க்கறதுக்கு சங்கோஜமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கலிகாலத்தில் அவன்தான் பிரபுவாக இருக்கான், அதனால் இந்த நிலமும் அவனுடைய ஆட்சியில் தான் இருக்குது, அவனை போய் பார்க்கணும். சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போனார் அவனை பார்க்கறதுக்கு. அவனை போனான்னா, வாங்க வாங்க பெரியவாளே போங்கோ, இன்னைக்கு கட்டாயம் சாப்பிட்டுட்டு போங்கோ, உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப விசேஷம், இங்கே சாப்பிடுங்கோ அப்படின்னா, இல்லைப்பா நாங்கள்லாம் உங்கள் இதிலெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா, எங்கள் ஆச்சாரம்லாம் வேறு, அதனால் சாப்பிட முடியாதுன்னா, இல்லை சார் உங்களை நான் வற்புறுத்தலை, அதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆனால் இருந்தாலும் நல்ல மாம்பழ சீசனாக இருக்குது, வசத்தியான மாம்பழங்கள் வந்திருக்கு, கொஞ்சம் மாம்பழமாவது சாப்பிட்டுட்டு போங்களேன்னா, மாம்பழம் நீ கொடுத்தாலும் உடனே சாப்பிட முடியாதுப்பா, ஒரே ஒரு மாம்பழத்தை கூட நான் எடுத்துகிட்டு போய் அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, சரி சரி நீங்கள்லாம் எங்கள் கண் இதிலெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, உங்களை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், இது மாதிரி ஏதோ ஒரு நில பிரச்சனைன்னு சொன்னார் அவர், அதனால் என்ன நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், அது சரிப்படுத்திட்டு உத்தரவு போட்டான், கையில் ஒரு நல்ல பிரமாதமாக மாம்பழங்கள் கொடுத்து அனுப்பிச்சான். மாம்பழங்கள் கொடுத்து அனுப்பிச்சான். அதான் ரொம்பலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெண்டோ எடுத்துட்டார். எடுத்துட்டு கிளம்பி போனார். அவனுக்கு அந்த ராஜாவுக்கு இந்த மனுஷன் வந்தார், நாம் கொடுத்த மாம்பழத்தையாவது மதிச்சாரா இல்லையானா எங்கேயாவது தூக்கி போட்டு போகிறாரான்னு பார்க்கணும்னு. அதனால் என்ன பண்ணால் பின்னாடி ஆள் விட்டு அனுப்பிச்சான் அவன். இந்த மனுஷன் மாம்பழத்தை தூக்கி போடுறாரா பார்த்துன்னு பாயா அப்படின்னு சொல்லி அவனை இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனான். அவர் இவனை பார்த்தார், இவனை பேசி முடித்தார். அதுக்கப்புறம் போனார், மாத்தியானிக்கு வந்தது. அதனால் தீர்த்தாமாடினார். தீர்த்தாமாடிட்டு அன்றைக்கி பெருமாளுக்கு கையில் வேற ஒன்றும் வச்சுக்கல. எங்கே போனாலும் கூடவே பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவாள். சாலக்கிராம பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவாள் அலுவலியோ. இவர் அங்கே போனார், பக்கத்தில் ஆறு தான் ஓடுறத, அந்த ஆறில் தீர்த்தாமாடினார். தீர்த்தாமாடிட்டு திருவாராதனத்துக்கு இந்த மாம்பழத்தை வச்சு திருவாராதனம் பண்ணிவிட்டு இந்த மாம்பழத்தை சாப்பிட்டார். அவர் சாப்பிட்ட உடனே இதை போய் அவங்கிட்ட சொன்னான். இந்த ராஜா கிட்ட போய் அவர் மாம்பழத்தை தூக்கி போடலை, அப்படி மாம்பழத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் திருப்பியும் அவருக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பகுமானம் பண்ணினான் அப்படின்னா. எதுக்காகன்னா இதில் என்ன விஷயம் தெரியுமோ இல்லையோன்னா, தனக்கு கையில் கிடைச்ச எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத சாப்பிட்றதுன்றது ரொம்ப மகா தப்பு. அது பலவிதமான தப்புகளுக்கு உட்பட்டது. அது அந்த வஸ்துவை சாப்பிட்றோன்றதே அதுவே தப்பு. அதனால் சாப்பிட்றதே தப்பாயிடுமான்னு கேட்டால், அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் சாப்பிட்டா அது தப்பு. அதனால் சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டா அந்த தோஷம் போயிடுறது. அதான் தேசிய ஆகார நியமத்தை சாதிக்கிட்டே மால் அமுது செய்யாமல் வந்தவெல்லாம் பெருமாளுக்கு திருவமுதாக சமர்ப்பிக்காமல் போனால் அது சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் கிடையாது அப்படின்னு. கொன்னால் பாவம் தின்னால் போச்சுன்னா திருவாராதனை பண்ணிட்டு தின்னால் போச்சு. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, திருவாராதனம் பண்ணாமல் தின்னா கொன்ன பாவம் கொன்ன பாவம் அப்படியே தான் நிற்க போடுது. அதனால் திருவாராதனம் ரொம்ப முக்கியம், பல காரணங்களினாலே முக்கியம். அது பகவானிடத்திலே ரொம்ப விசுவாசமாக நாம் ஆராதிக்க பெருமாள் கொடுத்த கரண கலையவரங்களை கொண்டு பெருமாளுக்காக சில பொழுதாக அந்த திருவாராதனத்திலே நேரடியாக ஈடுபட்டு செய்யக்கூடியதான் அப்படின்னாலே, இப்போ சந்தி சாவித்திரி ஆதிகள்லாம் பண்ணச்சு. அதெல்லாம் எப்படின்னா தேவதாந்திரங்களை உட்பட்டு சாஸ்திரம் நமக்கு இந்த தேவதைகளை உட்பட்டு அவளுக்கு அந்தரியாம பெருமாளை ஆராதிக்கணுமா சொல்லியிருக்கச்சு. திருவாராதனமானது சாட்சாத் ஸ்ரீபதியான பெருமாளை ஆராதிக்க வேண்டி சொல்லியிருக்கிறதுனால இது மற்ற ஆராதனங்களை விட ரொம்ப இஷ்டம் பெரியவாளுக்கு. அதனால் ரொம்ப நாளும் ஆராதிப்பா. ரொம்ப காலம் ஆராதிக்கிறதுனால அந்த திருவாராதனத்துக்கு நிறைய திரவியங்கள்லாம் சேர்த்து, விசேஷமாக நிறைய மூர்த்திகள்லாம் சேர்த்து, நிறைய தங்க பாத்திரம்லாம் வெள்ளி பாத்திரம்லாம் சேர்த்து அந்த மாதிரியான ஆராதனை ரொம்ப விஸ்தாரமாக இருக்குமோன்னா, அது இந்த காலத்திலே நிறைய பேர் பிரமாதமாக ஏகமாக ஆராதிக்கிறா. அதான் எல்லாம் ஆராதிக்கிறவா எல்லாரையும் தோஷம் சொல்ல முடியாது. அவள்லாம் அவாவாளுடைய பக்திக்கு ஈடாக அவாவா பெரியவாளுடைய ஆராதித்த மூர்த்திகள் என்றதுனால அந்த விசுவாசத்தோடலாம் ஆராதிப்பா. ஆனால் சுவாமி தேசிகனுடைய ஆராதனம் ரொம்ப அமக்களமா இருக்குமோ அப்படின்னா, அதஸ்கர கிராஹிய பவித்ர பாத்ரை, திருடன் வந்தான்னா எங்க ஆத்துக்குள்ள நுழைஞ்சி எடுத்துன்னு போறதுக்கு ஒரு சாமான் கிடையாது, பெருமாள் பாத்திரம் உள்பட குமாரர் சாதிக்கிச்சு. அதஸ்கர கிராஹிய பவித்ர பாத்ரைஹி அப்படின்னு திருடன், தஸ்கரன்னா திருடன். திருடன் வந்து ஆத்துக்குள்ள போய் சுவாமி தேசிய திருமாளிகளை எதையாவது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பெரிய பையா கொண்டு வந்தான்னா ஒண்ணுமே ஆப்பிடாது. எங்க ஆத்துல திருடன் வந்து பார்த்துட்டு இதானா இருக்கு, அடாடா இந்த ஆத்துல ஒண்ணுமே இல்லையே என்று கையை விரிச்சுட்டு போவானா. அது திருவாராதனை பாத்திரம் உள்படான்னு அதஸ்கர கிராஹிய பவித்ர பாத்ரைஹி. அது மாதிரி வெள்ளி தங்கம் அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமான ரொம்ப எளிமையான பாத்திரங்கள்னால தான் திருவாராதனம் பண்ணுவார் எங்கப்பான்னார். அதை நம்மாழ்வார் சாதிச்சார், கீதையில பெருமாள் சாதிச்சார், அதையே நம்மாழ்வார் சாதிச்சார். பெருமாள் சாதிக்கிட்டே கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிரதம் அஸ்வாமி பிரயதாத்மனா என்பதாக சாதிச்சார் கீதையில. அப்பா அர்ஜுனா எனக்கு திருவாராதனம் சொல்லிட்டு பெரிய அமக்களெல்லாம் பண்ண வேண்டேன்டா, ரொம்ப சிம்பிளா பண்ணா போறோம். பாவ பந்தம் தான் ரொம்ப முக்கியம். அது என் நாயகனே, என் ஆத்மாவே, என் பிரானே என்று சொல்லி அந்த பாவபந்தம் தான் முக்கியமே ஒழிய சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள் என்னடா, எல்லா வஸ்துக்களும் வசதி தான்டா. எந்த வஸ்து வசதி கிடையாது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் தங்கம்னா ரொம்ப வசதி, என்னது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால வசதி அது அவ்வளோதான். பகவத் சிருஷ்டியில தங்கம் சிருஷ்டி பண்றதுக்கு எவ்வளவு பெருமாள் அவர் ஞான பலைஸ்வரியங்களை செலவழிக்கணுமோ அவ்வளோதான் ஜலத்துக்கும் செலவழிக்கிறார். என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன அவருக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டான்னு ஜலமா இருந்தாலும் புஷ்பமா இருந்தாலும் திருதுழாயா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் சிருஷ்டின்னு பார்த்தான்னா பகவத் சிருஷ்டியில பகவானுடைய அற்புதமான சிருஷ்டி தானே அது. நாம் தான் நமக்கு சேகரிக்கிறதுக்கு இந்த பொருள் அகப்பட மாட்டேன்றதுன்றதுனால இது கொஞ்சம் நிறைய பைசா கொடுத்து வாங்கி கொடுத்து பைசா நிறைய கொடுத்ததுனால இந்த பொருள் வசதி என்று பிரித்து பார்த்துக்கிறோம். அதான் பகவான் சொன்னார், எல்லா பொருளும் வசதி தான், இதில் வசதி இல்லாத பொருள்னு உண்டான்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒரு பூ பூக்கிறது என்ன சாமான்யமான பகவத் சிருஷ்டியாச்சு அது. அதனால் அந்த பகவத் சிருஷ்டியான வஸ்துவில் என்ன இழப்பம் என்ன வேண்டியிருக்கு? அந்த இலையா இருந்தாலும் புஷ்பமாக இருந்தாலும் தீர்த்தமாக இருந்தாலும் எல்லாமே வசதி தான்டா. சமர்ப்பிக்கிற பாவம் இருந்ததுன்னா அது வசதி, சமர்ப்பிக்கிற பாவம் இல்லைன்னா அது என்ன, எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அது எனக்கு வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எனக்கு கிடைக்காத வஸ்து கிடையாது. நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கறது என்னென்னா எனக்கு என்ன கிடைக்கணும்னா உன்னுடைய பாவ பந்தம் தான் எனக்கு ரொம்ப வேணும். அதனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னர். அதுதான் நம்மாழ்வார் முதல் பத்து திருவாய்மொழியில் ஆறாம் பதிகத்தில் சாதிக்கச்சே பரிவதில் ஈசனை பாடின்னு ஒரு பதிகம் ஆரம்பிக்கிறது. அந்த பதிகத்தினுடைய பரமசாரம் என்னென்னா, பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் ஒரு வேறு பிரிவகையின் தினநீர் தோய் புரிவதும் புகை பூவே. பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு சிம்பிளான வஸ்துக்களே போறோம். அக்ரீதை அர்ச்சியபாவாது தாத்வரி ரத்னாவளியில இந்த பதிகத்துக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம் என்னன்னா, அக்ரீதை அர்ச்சியபாவாது விலை கொடுத்து வாங்கி சமர்ப்பிச்சாதான் பெருமாளுக்கு திருப்தின்னு கிடையாது. எது இயற்கையாக நம்மளை சேகரிக்க முடியுமோ அந்த பொருளை நாம சேகரித்து சமர்ப்பிக்கிற பொருள் ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு. அதில் என்ன நம்மளால் நம்மளால் என்ன முடியும் தீர்த்த முடியும்னார். அதை பொருள் புரிவதும் புகை பூவே, எந்த பூவாக இருந்தாலும் அது கள்ளாறு துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளாறு முளரையும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓரேனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே. பார்க்குற புஷ்பத்தெல்லாம் இந்த புஷ்பம் நம்ம பெருமாளுக்கு, இந்த புஷ்பம் நம்ம பெருமாளுக்கு ஆகாதா என்று ஆசையோடு சமர்ப்பிக்கிற பாவம் இருந்தால் எந்த புஷ்பத்தை வேணால் கொண்டு வந்து போடுறான்னு பெருமாள் அப்படி. அதான் புரிவதும் புகை பூவே அப்படின்னு புகை போட்டான். தூபம் சமர்ப்பிக்கணுமே சொல்லியிருக்கேன்னா அதை பட்டர் வியாக்கியானத்தில் திருவாய்மொழியை சாதிக்கிட்டே சொல்லுவாராம். புகையை போடணும்னா என்ன புகை சொல்லியிருக்கு என்னன்னா, அகில போடணும், சந்தனத்தை போடணும், அதெல்லாம் புகையை போடணும். இதுதான் தசாங்கம்னு சொல்கிறா. பிரமாதமாக வஸ்துக்கள்லாம் போடுவா, இந்த மாதிரி புகை போடணும், வாசனை புகையாக போடணுமான்னாலே அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, வெறுமை புகையாக வந்தால் போடுண்டான்னு. புகைக்கு வாசனை இருந்தால் தான் வசத்தியான, புகையே வசத்தி தான் பெருமாளுக்கு, அதுவும் பகவத் சிருஷ்டி தான். அதனால் என்ன புகை போடலான்னா, இந்த தச்சு வேலை செய்யச்சே செரால் விழும் பாருங்கோ, அது மாதிரி தச்சு வேலை செய்யச்சே செதில் செதில் வயிறு பாருங்க, அந்த செதிலை எடுத்து பிடிச்சி வச்சுன்னு நெருப்பில் போட்டு புகை வந்தால் அதுவே போகிறோம் அப்படின்னாரு. செதில் புகை போகிறோம் என்று பட்டர் சாதிச்சார்னு திருவாய்மொழி வீடு வியாக்கியானத்தில் வரும். அது மாதிரி ஆழ்வார் என்ன புரிவதும் புகை பூவேன்னு தான் சொல்லியிருக்க, புகைன்னு தான் சொல்லியிருக்கார். அதுக்காக மணங்கமழும் தூபம்னு தான் வேணும்னு இல்லை. அதனால் இதெல்லாம் இப்போ சமர்ப்பிக்க வேண்டாம்னு இல்லை, அதில் பாவபந்தம் வேணும். நம்மளாலே முடிஞ்ச வஸ்துக்களை சமர்ப்பிக்கணும். அது நம்மளாலே முடிஞ்ச வஸ்துக்கள்லேயே ரொம்ப அபிமானமான வஸ்துக்களை நல்லா சமர்ப்பிக்கணும். அதனால் வசந்த வஸ்துக்கள் இல்லைன்னா, அது வசந்த வஸ்துக்கள் இல்லைன்றது தோஷம் இல்லை, வசந்த பாவம் இல்லைன்னா தான் தோஷம். அதனால் வசந்த பாவத்தோட எங்கள் அப்பா ஆராதிப்பார். அதனால் அதனால் பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, திருவாராதனை அதஸ்கர கிராஹிய பவித்ர பாத்ரிஹி திருடன்னுந்தா எடுத்துக்கொண்டு போக முடியாதாக்கும். அப்படியான தான் ரொம்ப எளிமையான பாத்திரங்களை கொண்டு செம்பெருமானை ஆராதிப்பார். அப்படி அவ்வளோ அந்த பவித்திர திருவாராதனத்திலே எதனாலே ஏற்றம்னா, அது அமர்க்கணம் பண்ணுறதுனால ஏற்றம் இல்லை, அது பாவபந்தத்தினாலே ஏற்றம், பக்தியினாலே ஏற்றம்னு சாதிக்கிறார். இந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமாக திருவாராதனை எளிமையாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும், சாஸ்திரோக்தமாகவும் இருக்கும் என்று. அதில் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கச்சே இதை முக்கியமாக சாதிச்சிருக்கார். எதுக்காகன்னா, ஐஸ்வர்யத்தை கொஞ்சமும் சேகரிக்காதவர் என்பதற்கு எத்தனையோ அடையாளம் அங்கே இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட ஐஸ்வர்யம் கிடையாது, ஒரு நயா பைசாவும் ஐஸ்வர்யம் கிடையாதுன்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான இது, அது சுவாமிக்கு எவ்வளோ பெரிய ஆச்சாரியன், இத்தனை சிஷ்யால் இருக்கா, எத்தனை ஜானம். மகாலட்சுமி தேவி சொன்னால் கொட்டு அப்படியே கொண்டு வந்து அப்படியே கணக்க வருஷமாக வருஷிப்போம். அப்பேற்பட்ட இவ்வளவு மகிமை இருக்கிற ஆச்சாரியர் என்ன எடுத்து காட்டினார்னா, திருவாராதனத்துக்கு அமர்க்களம் பண்ணி திருவாராதனம் பண்ணுறது இல்லை, அது திருவாராதனம் இல்லை, அது அமைதியாக எளிமையாக பண்ணுறது தான் திருவாராதனம் என்று எங்கள் சோப்பனார் காட்டியிருக்கார். அதனால திருடன் எடுத்துக்கொண்டு போக முடியாததான பாத்திரங்களை வச்சுதான் திருவாராதனம் பண்ணுவார் என்று தன்னுடைய திருத்தகப்பனாருடைய அந்த வைராகியத்தையும் அந்த எளிமையும் அந்த எளிமையோடே கூடியிருந்தான் அந்த திருவாராதனத்தில் இருக்கிற பக்தியினுடைய விசேஷம்தான் திருவாராதனம்னு காட்டினார் என்று. இதுக்கு மேலேயும் இருக்கு விஷயம், ஆனால் இன்னைக்கு தொட போகிறோம். கவிதாருக்கு இசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
ரொம்ப ஆச்சரியம், தேசிக திருநக்ஷத்திரம் வராதான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு இந்த ரெண்டு மூணு வாரம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அனுபவம், சுவாமியான அனுபவம் ரொம்ப அப்புறம்
தேசியனுடைய பெருமை தான் இதுல.
தேசிய
ஆச்சாரியன் இடத்துல நம்ம ஆசிரியச்சிருக்கோம், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்.
நிஜமாவே நீங்க சாச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் சுவாமி, ரொம்ப கிருப்பா.
இன்னைக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம், அதனாலதான் இந்த வாரம் தேசியன் திருநக்ஷத்திரம் நடந்துட்டு இருக்கு. அதனால் தேசியனுடைய திருநக்ஷத்திரத்தில் தேசியனுடைய வைபவத்தை கொஞ்சம் நாய் பேசினாதான் அது நமக்கு மனசு ஆடுறது.
நிஜமாவே சுவாமி, நிஜமாவே சுவாமி, கண்ணிலே ஜலம் வருது சுவாமி, நிஜமாவே. இந்த மாதிரி
கொஞ்சம் நாய் தேசியனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய வாழ்க்கை அனுஷ்டானம் தேசியன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. அதனால தான் கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. முதல் ஹாஃப் அன் அவர் தேசியனுடைய வைபவமே போயிடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம்
கண்மின்னாலே வந்துடுது சுவாமி. ஆனால் நிஜமாவே தேசிகருக்கு நிஜமாக
அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
நடிகை நடிகை.